الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க சகோதரர்களே, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு அருள் புரிந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக, நம்முடைய இந்த அமர்வை அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமர்வாகவும், நம்முடைய ஈமானும் நம்முடைய அமல்களும் சரியான பாதையில் அமைவதற்கு நமக்கு நல்ல இல்மை தரக்கூடிய அமர்வாகவும், அல்லாஹுடைய அச்சத்தையும் அவனுடைய அன்பையும் நமக்கு அதிகரிக்க செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த வகுப்பை அல்லாஹு தஆலா அமைத்து தர வேண்டும் என்றும் அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். சான்றோர் பாதையில் சமூகம் அமைப்போம். இந்த தலைப்பினுடைய ஓரளவுக்கு என்ன நோக்கம் என்பதை உங்களில் சிலர் புரிந்திருக்கலாம். சான்றோர் என்று நாம் யாரை குறிப்பிடுகிறோம் என்றால், சான்றோர் என்று நாம் யாரை குறிப்பிடுகிறோம் என்றால், எந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்களோ, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், மக்களில் மிக சிறந்தவர்கள், ஹைருன்னாஸ் மக்களில் மிக சிறந்தவர்கள், ஹைர் அன்னாஸ் மக்கள், மக்களில் மிக சிறந்தவர்கள், கர்ணி என்னோடு எனது நூற்றாண்டில் வாழக்கூடியவர்கள், பிறகு அல்லதீன யலூனஹும் அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள், பிறகு அல்லதீன யலூனஹும் அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள். இப்படி எந்த மூன்று சமூகத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டினார்களோ, சிறந்தவர்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டினார்களோ, அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுடைய சிறப்புகளை மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, கவனமாக கேளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மறுமை நாள் வரை வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு இவர்கள்தான் மார்க்கத்தின் வழிகாட்டிகள். இவர்கள் மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் அல்ல, இவர்கள் மார்க்கத்திற்கு வழிகாட்டிகள். அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் மன இச்சைகளை கலக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திற்கு நமக்கு இவர்கள் வழிகாட்டிகள். ஏன் அல்லாஹுடைய தீனிலே மன இச்சைகளை கலக்காமல், ஹவா என்று சொல்வார்கள் அரபியிலே மன இச்சைக்கு, ரஅயும் சுய கருத்துகளை கலக்காமல், குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ, அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை எப்படி புரிய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அப்படி புரிந்து, அந்த குர்ஆனை நமக்கு விளக்கி கொடுப்பதற்காக அனுப்பிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதற்குரிய விளக்கங்களை கேட்டு, அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களாக, அவர்களால் இந்த உம்மத்தினுடைய முதல் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரால் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆசிரியரால் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களாக இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டார்களே அந்த சஹாபாக்கள்.
பிறகு அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் என்று நமக்கு வரலாற்றிலே அறிமுகம் செய்யப்பட்டவர்கள், பிறகு அவர்களுடைய மாணவர்கள். இப்படி இந்த மூன்று தலைமுறையினர் ஹவா என்ற மன இச்சையை மார்க்கத்திலே கலக்காமல், ரஈ என்ற சுய கருத்துக்களை கலக்காமல், முற்றிலும் பரிசுத்தமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடந்தார்களே, அவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள். எப்படி நாமும் நமது மன இச்சையை இந்த மார்க்கத்திலே புகுத்தாமல், நம்முடைய சுய கருத்துக்களை சிந்தனைகளை இந்த மார்க்கத்திலே புகுத்தாமல் இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு. இப்ப இதுலேயே உங்களுக்கு சந்தேகத்துக்கு விளக்கம் வந்திருக்கும். சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது ஏதோ அவர்கள் மார்க்கத்தில் புதுசு புதுசா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு என்று சொந்த மதுகபு ஏதோ இருக்குது, அதை பின்பற்றக்கூடிய புதிய கல்லீடுகள் இவர்கள் என்று நம்மை பற்றி தவறாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்களே, அது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி, அது முற்றிலும் அடிப்படையற்ற ஒரு செய்தி. சரி அன்பானவர்களே, இப்போது நாம் அடுத்து என்ன பேச போகிறோம்? சிலருக்கு ரொம்ப அதிகமா இந்த கேள்வி வருகிறது, ஏன் சஹாபாக்களை மார்க்கத்திலே நாம் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய பாடத்தினுடைய மைய கருத்துவே அதுதான். இந்த சமூகம் மீண்டும் ஒருமுறை அந்த சான்றோருடைய பாதையிலே, இந்த மூன்று தலைமுறையினருடைய பாதையிலே கட்டமைக்கப்பட்டால்தான், அவர்களுடைய வழியிலே வந்தால்தான் இந்த சமூகம் மீண்டும் தான் இழந்த கண்ணியத்தை பெறும், அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை பெற முடியும், மறுமையினுடைய வெற்றியை பெற முடியும். ஆகவே இப்போது நம்மிடத்தில் கேட்பார்கள், குர்ஆன் ஹதீஸ் தானே மார்க்கம், வஹீ தானே மார்க்கம், சஹாபாக்களை எப்படி நீங்கள் மார்க்கமாக ஆக்க முடியும், அவர்களை எப்படி நீங்கள் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக கேள்விகள் கேட்பார்கள். இப்படி கேள்விகள் கேட்பவர்கள் இந்த காலத்தில் மட்டும் உருவானவர்கள் அல்ல, எப்போது மன இச்சை மார்க்கமாக மாற்றப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டனவோ அப்போதே நபித்தோழர்களின் மீது விரல்களை நீட்டக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டார்கள். ஏன்? நபித்தோழர்களை காயப்படுத்திவிட்டால், அவர்களுடைய மதிப்பை குறைத்துவிட்டால், அவர்கள் மீதுள்ள நன்னம்பிக்கையை நன்மதிப்பை உம்மத்துடைய உள்ளங்களில் இருந்து பிடுங்கி எடுத்து எரிந்துவிட்டால், அப்போதுதான் நம்முடைய சுய கருத்துக்களை நம்முடைய சொந்த சரக்குகளை மக்களுக்கு மத்தியிலே விற்பனை செய்து மக்களை தமக்கு அடிமையாக்க முடியும், தம்முடைய சிந்தனையின் கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற முடியும் என்று அந்த வழி தவறிய மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் இந்த உம்மத்திலே எப்போதெல்லாம், நல்ல கவனமாக கேளுங்க, எப்போதெல்லாம் யார் மூலமாக எல்லாம் வழிகேடுகள் நுழைக்கப்பட்டனவோ அவர்கள் முதலாவதாக நபி தோழர்களின் மீது கை வைத்தார்கள். ஷியாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், போராக்கள் என்றோ ஷியாக்கள் என்றோ ராஃபிதாக்கள் என்றோ தங்களை தாங்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆதரவாளர்கள் என்றோ சொல்லிக் கொள்கின்ற இந்த ஷியாக்கள் செய்த முதல் வேலை என்ன? நபித்தோழர்கள் எல்லோரையும் மார்க்கத்தை விட்டு விலகியவர்களாகவும், ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டே வெளியேறிவிட்டார்கள், சொல்வதற்கு நாவு கூசுகிறது, முர்த்தத்தாகிவிட்டார்கள், நான்கு சஹாபாக்களை தவிர என்கிற அளவுக்கு அவர்கள் துணிந்தார்கள். நபித்தோழர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர்கள் துணிந்தார்கள். உம்மத்திலே உருவான முதல் கூட்டம். இரண்டாவது ஹாரிஜா அல்லது அல் ஹவாரிஜ் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தார். இவர்கள் என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மார்க்கத்தை விட்டு விலகியவர்களாக, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மார்க்கத்தை விட்டு விலகியவர்களாக, ஒட்டுமொத்த நபித்தோழர்களுமே மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் மார்க்கத்தை செயல்படுத்துவதிலே வழி தவறிவிட்டார்கள். நாங்கள்தான் குர்ஆன் ஹதீஸை அப்படியே சுத்தமாக அச்சசலாக பின்பற்றப் போகிறோம். எனவே எங்கள் பின்னால் வாருங்கள். இந்த சஹாபாக்களை எல்லாம், இவர்களை பின்பற்றக்கூடியவர்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்பதாக அவர்கள் கூக்குரலிட்டார்கள். புரியுதுங்களா? முதல்ல உருவான ரெண்டு சமுதாயம், ஒரு சமுதாயம் யார், ராஃபிதா ஷியா, இவர்களும் சஹாபாக்களை குறை சொன்னார்கள். இரண்டாவது கூட்டம் யார், ஹாரிஜ் ஹாரிஜா ஹவாரிஜ், இவர்களும் சஹாபாக்களை குறை சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு மத்தியிலே நபித்தோழர்களுடைய மதிப்பையும், நபித்தோழர்கள் தான் இந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டிகள் என்பதையும் உம்மத்துடைய உள்ளத்திலிருந்து சிதைக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் அடுத்து அடுத்து ஒவ்வொரு கூட்டமாக சமுதாயத்திலே உருவாக ஆரம்பித்தது. முர்ஜியா என்ற கூட்டம் உருவானார்கள், ஜஹ்மியா என்ற கூட்டம் உருவானார்கள், கதரியா என்ற கூட்டம் உருவானார்கள். இப்படியாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு புதிய புதிய கூட்டம் உருவாகிக் கொண்டே வந்தார்கள். அன்பானவர்களே, ஆகவே சுருக்கமாக சொல்வதென்றால், நல்ல கவனமாக கேளுங்க, இதை நீங்க நல்ல பதிவு செய்து கொண்டு வாழ்க்கையில உங்களுடைய நூற்றாண்டிலே உருவான ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்படியே கண்ணாடியில் எழுதின எழுத்து மாதிரி புரிய வரும். யார் ஒருவர் சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள், நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வருகிறாரோ, அவர் சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லித் தருகிறபடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். சஹாபாக்கள் வேண்டாம், குர்ஆன் ஹதீஸை சுயமாக சிந்தித்து பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம், சுயமாக நீங்களாக சிந்தித்தல்ல, நான் சிந்தித்து சொல்வது போல் நீங்கள் பின்பற்றுங்கள். புரிஞ்சுச்சா? குர்ஆன் ஹதீஸை சுயமாக சிந்தித்து பின்பற்றுங்கள், எந்த மனிதர்களுடைய கருத்துகளுக்கும் அடிமையாகாமல் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம், சஹாபாக்களை தஹ்வீன்களை நீக்கிவிட்டு நான் இப்போது எப்படி குர்ஆன் ஹதீஸை உங்களுக்கு நான் சிந்தித்து சொல்கிறேனோ, எனது சிந்தனைக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் ஏற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் நிராகரிப்பதை நிராகரித்து விடுங்கள். இந்த நூற்றாண்டில் உருவான கூட்டங்களை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். காதியானிகளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மௌதூதிகளாக இருக்கட்டும், தங்களை தாங்களே ஜமாத்துல் இஸ்லாமி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அபுல் அலா மௌதூதி, அவர்களுடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை பேசக்கூடிய மௌதூதி ஜமாத் என்று சொன்னாலோ, ஐஎஃப்டி என்று சொன்னாலோ, ஜமாத் இஸ்லாமி என்று சொன்னாலோ, இவர்களுடைய நோக்கம் என்ன, எங்களது இமாமாகி அபுல் அலா மௌதூதி எப்படி குர்ஆனை புரிந்து கொண்டாலோ அப்படி புரிந்து கொள்வோம். சஹாபாக்கள் புரிந்தபடி புரிய வேண்டாம், யார் புரிந்தபடி, இவர் புரிந்தபடி. அதற்கு பிறகு தௌஹீத் ஜமாத் என்று உருவான இந்த மக்களாக இருக்கட்டும், எல்லாரையும் புறக்கணித்து விடுங்கள். அண்ணன் பிஜே அவர்களை தவிர அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அப்படி புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஏற்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் நிராகரித்ததை நிராகரித்து விடுங்கள். இன்றைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு ஹதீஸ் தவறு என்று தெரிந்துவிட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை அந்த ஜமாத்தை சேர்ந்த மக்களுக்கும் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டியதாக ஆகிவிடும். எல்லாரையும் நம்ம எடுத்துக்கொள்வோம், தப்லீக் ஜமாத் கூட்டமா இருக்கட்டும், டெல்லியில ஒரு மசூரா இன்னைக்கு முடிவாயிருச்சுன்னா ஆஸ்திரேலியில இருந்து அமெரிக்கால இருந்து அதான் அவங்களுக்கு முடிவு. அதுல சரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆதாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எங்க பெரியார்கள் எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதுதான் எங்களுக்கு மார்க்கம், அவங்களாவது தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களது தலைவர்களை. அதுபோன்று ஹிஜ்ரா கமிட்டி என்று சொல்பவர்களாக இருக்கட்டும், குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, ஆனால் எங்களது தலைவர் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் வைத்தாரோ அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அன்பானவர்கள், இப்படி சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கவனமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யார் அந்த சான்றோர் நபித்தோழர்கள் சாபியங்கள் தமிழ் சாபியங்கள், இவர்களுடைய கருத்துக்களை இவர்களுடைய விளக்கங்கள் இல்லாமல் சுயமாக குர்ஆன் ஹதீஸை சிந்தியுங்கள், நீங்களாக பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு தருகிறார்களோ, அவர்கள் உண்மையில் உங்களை சுதந்திரமாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற விடவில்லை. அப்படி விட்டால், அப்படி அவர்கள் உங்களை சுயமாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை கட்டி போடாமல் விட்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் திரும்ப சஹாபாக்களை, தாபிஈன்களை, தபூஈ தாபிஈன்களை பின்பற்றுவதின் பக்கம்தான் வந்து நிற்பீர்கள். உங்களில் ஒவ்வொருவரையும் குர்ஆன் ஹதீஸை நீங்கள் சுயமாக பின்பற்றுங்கள், குர்ஆன் ஹதீஸை நீங்கள் சுயமாக எடுத்துக் கொள்ளுங்கள், நேரடியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை சுதந்திரமாக விடப்பட்டால் அவர்கள் சொல்வது போன்று கண்டிப்பாக நீங்கள் சஹாபாக்களின் பக்கம் வந்து நிற்பீர்கள், அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதின் பக்கம் வந்து ஒதுங்குவீர்கள், தாபியங்களை மதிப்பீர்கள், அவர்களது விளக்கங்களை குர்ஆன் சுன்னாவிற்கு விளக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திற்கும் நல்ல வழிக்கும் வந்தே தீருவீர்கள். ஏனென்றால் எந்த குர்ஆன் ஹதீஸை சுயமாக நீங்களாக சிந்தியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அந்த குர்ஆன் ஹதீஸ் இவர்களை அங்கீகரிக்கிறது, அந்த குர்ஆன் ஹதீஸ் இவர்களை உங்களுக்கு மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக, நபியின் வாரிசுகளாக, நபியினுடைய மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக அந்த குர்ஆனும் ஹதீஸும் ஏற்றுக்கொண்டு அவர்களின் சிறப்புகளை பக்கம் பக்கமாக சூரா சூராக்களாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுங்களா இல்லையா? ஆனால் அவர்கள் விடுவார்களா? விடவே மாட்டார்கள். நோக்கம் என்ன? இந்த சான்றோர் புறக்கணிக்கப்பட வேண்டும், நாம் அங்கே அவர்களது இடத்திலே வந்து இந்த உம்மத்தை தமது மனஇச்சைக்கு ஏற்ப வழிகெடுக்க வேண்டும், தங்களது மனஇச்சைகளை இந்த மார்க்கத்திலே பரப்பி தங்களை இமாம்களாக, தங்களை முன்னோடிகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். சொல் ஒன்று அரபியிலே சொல்வார்கள், கலிமத்து ஹக்கின் உரிதபிகள் பாசில், கலிமத்து ஹக்கின் உரிதபிகள் பாசில், சொல் உண்மை ஆனால் அந்த சொல்லுக்கு பின்னால் உள்ள நோக்கம் பாசில், சொல் உண்மை ஆனால் அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? பாசில். இப்போது இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய மார்க்க அறிஞர்களில் மிகவும் அறியப்பட்ட 700வது நூற்றாண்டிலே ஒரு தலை சிறந்த அறிஞராகவும் இந்த உம்மத் வழிகட்டு குழப்பமடைந்திருந்த சூழ்நிலையிலே மீண்டும் அந்த சஹாபாக்களுடைய, அந்த தாபியங்களுடைய, தபூத் தாபியங்களுடைய பாதைக்கு இந்த உம்மத்தை அழைத்துச் சென்ற மாபெரும் மார்க்க அறிஞராகிய இமாம் இப்னு தைமியாவின் மாணவர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி இந்த உம்மத்திற்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்த இமாம் இப்னுல் கய்யிம், பேர் என்ன? இமாம் இப்னுல் கய்யிம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர்களுடைய நூல் இஇலாமுல் முவக்கிஈன் அன் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மார்க்கத்தை எடுத்துச் சொல்பவர்கள் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவே இரண்டு பெரிய வால்யூம்களிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். நூலுடைய பேர் என்ன? இஇலாமுல் முவக்கிஈன், வக்கா யுவக்கிஉ என்றால் கையெழுத்திடுவது, அன் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனிடமிருந்து கையெழுத்திடக்கூடியவர்கள், அதாவது என்ன? மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி அந்த மார்க்க தீர்ப்பிற்கு அங்கீகாரம், சரியான வழிகாட்டக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய அறிமுகம், இந்த உம்மத்து யாரை பின்பற்ற வேண்டும், யாருடைய வழியிலே செல்ல வேண்டும் என்று அத்தகைய நன்மக்களை நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இரண்டு பெரிய வால்யூம்களிலே இந்த நூலை எழுதினார்கள். அந்த நூலிலே பல விஷயங்களை பற்றி, இமாம்களை பற்றி, நான்கு இமாம்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள், இந்த உம்மத்திலே அறிஞர்களாக தோன்றியவர்கள், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எப்படி சொல்லுங்கம்மா? அறிஞர்களாக தோன்றியவர்கள், எல்கேஜிகளா கிடையாது, யாராக? அறிஞர்களாக தோன்றியவர்கள். ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, குரான்ல சூரத்துல் ஃபாத்திஹாவும் குல் வல்லாஹு அஹது சூராக்கு மேல எதுவுமே தெரியாது. அவர்லாம் இன்னைக்கு இமாம் ஆயிட்டார். குரானை மனப்பாடம் செய்யல, குரானுடைய மொழி தெரியல. அப்படியே மொழி தெரிந்திருந்தாலும், மொழியிலே சிலவற்றை படித்திருந்தாலும், குரானுடைய முழு தர்ஜமாவது அவருக்கு தெரியுமான்னு சொன்னா பக்கத்தில் டிரான்ஸ்லேஷன் வைக்கணும், அதுவும் தெரியாது. ஒரே ஆயத்து இது போன்று எத்தனை இடங்களிலே வந்திருக்கிறது என்று கேட்டால் மண்டையை பிச்சுப்பான். குரானே இந்த நிலைமையில் அவர்கிட்ட இருக்கு என்று சொன்னால் ஹதீஸ் என்ன சொல்றது? இரண்டு ஆயத்துகளாக இருந்தாலும் எழுதி வைத்து படித்தால் கூட தப்பு வரக்கூடியவர்கள் எல்லாம் மார்க்கத்தின் ஆய்வாளர்களாக மாறிவிட்டார்கள். எப்படி மார்க்கத்தின் விற்பனர்களாக மூத்த மேதைகளாக மாறி உலக மக்களுக்கெல்லாம் தௌஹீத் எது, ஈமான் எது, ஷிர்க் எது என்று வழிகாட்டக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள். யாருங்க? யாரு? குரானே இன்னும் ஓத தெரியாதவங்கலாம். சத்தியம் விட்டு சொல்கிறேன், இன்று குரான் ஹதீஸை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களே 100 பேரை எடுத்து வாருங்கள், அவர்களில் அதிகபட்சமாக 5 நபர்களை தவிர 95 நபருக்கு குரானே ஓத தெரியாது. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற ஒரு குரான் உள்ள ஒரு சின்ன சூரா, والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. இந்த ஆயத்துக்கு டிக்ஷனரிய பார்க்காம, தர்ஜமாவ பார்க்காம, அரபி மொழியுடைய அகராதிகளை பார்க்காம இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இதனுடைய அரபி பயல்களுக்கு சருப்பு இஸ்திசாப் சொல்லுங்க, தலையில் உள்ள அத்தனை முடியும் பிச்சுட்டு ஓடிவாங்க. குரானுடைய ஒரு சூராவுக்கு கூட முழு தர்ஜமாவை கூட மனப்பாடம் செய்திருக்காதவர்கள் எல்லாம் இன்று ஒட்டுமொத்த குரானையும் நமக்கு விளக்கி தருவதனுடைய ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க சொல்வதுதான் குரான், அவங்க விளக்கம் கொடுக்கிறது தான் குரானுக்கு தஃப்ஸீர். நான் சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க, ஏன்டா முஃப்தி சார் எடுத்தவனே இப்படி கோபமா பேசுறாருன்னு சொல்லிட்டு. எதற்காக கோபப்பட வேண்டும், அதற்காக கோபப்படவில்லை என்றால் அவனை விட கழுதை மேலானது அல்லாஹ்விடத்தில், அவனை விட கழுதை அல்லாஹ்விடத்திலே மேலானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப நான் என்ன சொன்னேன், மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் என்று இருக்கிறார்கள். யார் அவர்கள்? இமாம் புகாரி அறிஞர் ஒத்துப்பீங்களா? கேட்டுப்பா, அது வேற சந்தேகமா இருக்கு. இமாம் முஸ்லீம் ஒத்துப்பீங்களா? இமாம் திருமதிய, இமாம் அஹமத, இமாம் அபு ஹனிஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இப்படி ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களாக, சுக்குகளையினுடைய அறிஞர்களாக, ஹதீசுகள் சுக்குகளுடைய உசூலுடைய அறிஞர்கள் என்று நிற்கிறார்கள். பிறகு தப்சீர், இமாம் தபரியை போல, இமாம் இப்னு கஸீரை போல, இமாம் ஜஹபியை போல, இப்படி தப்சீர் கலையினுடைய அறிஞர்கள் என்று நிற்கிறார்கள். இப்ப காலம் எப்படி போச்சுன்னா, இதெல்லாம் குப்பையாகி போச்சா? இதெல்லாம் குப்பையாகி போச்சு. இந்த குப்பையெல்லாம் மாணிக்க மரகதமாயிருச்சு, மாணிக்க மரகதம் எல்லாம் இவர்களுக்கு குப்பையாகி போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய அறிஞர்கள் எல்லோருமே ஒருவர் நீக்கம் இல்லாமல், ஒருவர் நீக்கம் இல்லாமல் ஒட்டுமொத்த அறிஞர்கள் யார் வழியாக மார்க்கம் அறியப்பட்டதோ, மார்க்கம் பேசுபவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதார்கள், அவர்களுடைய ஹதீஸ் இது, ஹதீஸ் இது, ஹதீஸ் இது என்று அறியப்பட்ட அந்த அறிஞர்கள் எல்லோருமே ஒருவர் நீக்கப்படாமல், நீங்கன்னா எனக்கு காட்டியிருங்க இந்த பயான் முடிச்சோன்ன, அறிஞர்கள் ஹதீஸ் கலை, ஃபிக்ஹு கலை, தஃப்ஸீர் கலை அறிஞர்கள், உசூலுடைய அறிஞர்கள் ஒருத்தர் சஹாபிய விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு காட்டியிருங்க. சஹாபாக்கள் பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று காட்டுங்க. உலகத்திலேயே கியாஸ் ரஈ, அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை எடுப்பதற்கு நுணுக்கமாக அந்த சட்டங்களிலிருந்து அடிப்படைகளை எடுத்து ஆய்வு செய்பவர்கள் என்று அறியப்பட்ட அந்த ஒரு குழு இமாம் அபு ஹனீஃபாவுடைய குழு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா ரொம்ப பிரபலமானவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபித்தோழரிடமிருந்து ஒரு கருத்து எனக்கு கிடைத்துவிட்டால் நான் அந்த நபித்தோழரின் கருத்துக்கு தான் தக்லீது செய்வேன், எனது கருத்தை தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொல்கிறார். யாரு? ஹதீஸ்களை அறிஞர்களிடத்தில் அஸ்ஹாபு ராய் என்று அறியப்பட்டவர்கள், நல்ல கியாசு செய்யக்கூடியவர்கள் என்று அறியப்பட்ட இமாம் அபு ஹனீஃபா சொல்கின்றார்கள், நான் ஆய்வு செய்து எடுத்ததற்கு பிறகு இந்த விஷயத்தில் ஒரு சஹாபி இப்படி சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு கிடைத்து விட்டால் எனது கருத்தை தூக்கி எறிந்து விடுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய தோழரின் முக்கல்லிது தான் நான் என்று சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒரு விஷயத்திலே குர்ஆனை பார்த்தோம் ஹதீஸை பார்த்தோம் கிடைக்கவில்லை என்றால் நபி தோழர்களில் ஒருவரிடம் இருந்தாவது மாற்று கருத்து இல்லாமல் எனக்கு ஒரு கருத்து கிடைத்துவிட்டால் அந்த கருத்தை ஒரு சிறிதும் நான் தாண்ட மாட்டேன், அத்தோடு எனது ஆய்வை முடித்துக் கொள்வேன். அதற்கு மேல ஆய்வு செய்யறதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை. அவர்களிலே இரண்டு கருத்துக்கள் வந்திருந்தால் அந்த இரண்டு கருத்தில் எந்த கருத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமானது என்று பார்ப்பேன். அவர்களிடமிருந்து எனக்கு கருத்து கிடைக்கவில்லை என்றால்தான் நான் ஆய்வுக்கு செல்வேன் என்று சொல்கிறார்கள். இவங்க எல்லாம் யாருங்க? யாரு இமாம்? இவங்க எல்லாம் யாரு? சும்மா நம்மள மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு 10 பயான் பண்ண உடனே ஷேக் இமாம் ஆயிடுறவங்க கிடையாதுங்க. நம்முடைய வாழ்நாளில பாதியை கல்விக்காக செலவழித்தவர்கள். இப்படி 5 வருஷம் 7 வருஷம் கோர்ஸ் எல்லாம் கிடையாது, பிறந்ததுல இருந்து 30 வருஷம் படிக்கணும். என்ன படிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? 1 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணுவாங்க. இத்தனை ஹதீஸ் இன்னைக்கு இன்னமல்லாமல் பின்னியாத்த ஹதீஸ் கூட பார்த்தாதான் படிக்க தெரியும், அதுலயும் சனதை கேட்டா தெரியாது, கிட்டாவை பாருங்க. இன்னமல்லாமல் பின்னியாத்த ஹதீஸ கூட பார்த்தாதான் படிக்க தெரியும், அதுவும் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த வாரம் பயானுக்கு கேட்டா அதை தப்பா சொல்லிட்டு திரும்ப பார்த்தாதான் சொல்ல முடியும் இல்லையா? இப்படி அல்ல, அவர்கள் 1 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள், அவர்களுடைய பிறந்த இடம், அவர்கள் இறந்த இடம், அவர்களுடைய பிறந்த வருடம், இறந்த வருடம் என்று கல்வியை படித்தவர்களை கல்வி அறிஞர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். எதுக்கு இதை சொன்னேன்? சொன்னா அறிஞர்கள் என்று நீங்கள் யாரை முதலிலே தெரிய வேண்டும் என்பதாக. அப்ப நானும் நீங்களும் இவரோ யாருங்க? அந்த அறிஞர்களிடமிருந்து கருத்துக்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். நாங்கள் அறிஞர்கள் அல்ல, நாங்கள் யாருங்க? அந்த அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அதனால நீங்களும் எங்களை ஏதோ அறிஞர் சொல்லிடுறீங்களே தவிர எங்களிடத்தில் நீங்கள் அறிஞர்களா என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நாங்கள் அறிஞர்கள் அல்ல. சத்தியமா சொல்ல, தெளிவா சொல்ல, பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அறிஞர்கள் அல்ல. அந்த அறிஞர்கள் சொன்னதை உங்களுக்கு எடுத்துச் சொல்பவர்கள் தான். அவர்கள் சொன்னதை நாங்கள் எடுத்துச் சொன்னால் நாங்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த அழைப்பாளராக இருக்கணும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கணும், அவர்களிடமிருந்து எதையும் சொல்லாமல் நான் சொல்வது என்னவென்றால் எனது ஆய்வுக்கு தென்பட்டது என்னவென்றால் நல்ல ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் எனது முடிவு என்னவென்றால் என்று சொன்னா அதால அடிச்சு துரத்திருங்க, பித்னாவே இருக்காதுங்க, சமுதாயத்தில் குழப்பமே இருக்காது. யார் எப்போதெல்லாம் எல்லா விதமான கவர்ச்சி பேச்சுகள் ஆக்ரோஷமான பேச்சு, அதாவது எப்படிப்பட்ட ஆராய்ச்சி ஆச்சு பூச்சும் சொன்னோன்னு அப்படியே மயங்கி போய் கடைசியில இந்த மகடி உதறவனுக்கு பாம்பு ஆடுற மாதிரி கடைசியில ஆடி போய் மார்க்கத்தை வித்துக்கிட்டு ஈமான வித்துக்கிட்டு கடைசியில நிக்கிறாங்க. உம்மத்து எங்க நிக்கிறோன்னு தெரியல, அல்லாஹ் பாதுகாக்க. வேதனையில சொல்ற புரிஞ்சுச்சுங்களா? இப்ப வாங்க விஷயத்து. அப்ப அந்த என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பெரிய கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாபுல 4வது பகுதியில மொத்தமா முடிக்கும் பொழுது அவங்க எழுதுறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திக்குங்க, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று, அதுவும் சஹீஹான ஹதீஸ் தான் மார்க்கம் என்பதிலே ரொம்ப உறுதியா தெளிவா இருந்த அறிஞர்கள். இமாம் புகாரி மிகப்பெரிய ஒரு முன்னோடி, சரிங்களா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலில் கடைசியா முடிக்கும்போது, கடைசியா முடிக்கும்போது கடைசியில ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம் பேர் என்ன? கிதாபு தௌஹீத். தௌஹீத் அங்க போய் படிங்க. தௌஹீதை இந்த ஜமாத்திலும் போய் படிச்சிடாதீங்க. தௌஹீத் உங்களுக்கு தெரியும்னா, தெரியணும்னா புகாரியை தொடர்ந்து அங்க இமாம் புகாரி தௌஹீத்னு பாடம் போட்டுக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு தௌஹீது கிடையாது. எப்படி? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தௌஹீதுக்கு முன்னாடி ஒரு பாடம் போட்டுக்கிறாங்க. அப்ப கடைசியா முடியறதுக்கு முன்னாடி உள்ள இரண்டாவது பாடம், அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், கிதாப் அல் இஹ்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா. பாடத்தினுடைய தலைப்பு என்ன? குர்ஆனையும் சுன்னாவையும் மிக பலமாக பற்றி பிடிப்பது அப்படின்னு பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாடத்தினுடைய தலைப்பு என்ன? அல் இஹ்திஸாமு பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் பலமாக பற்றி பிடிப்பது. உறுதியா உயிரே பிரிஞ்சாலும் இதை விட மாட்டேன், இந்த நிலையில தான் உயிர் பிரியணும் என்று பாடம் போட்டு ஹதீஸ் ஹதீஸா எழுதிக்கிட்டே வந்து அதுல பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. சஹாபாக்களுடைய கருத்துகளின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிங்கள். யாருடைய கருத்துல? யாருடைய கருத்தின்படி? சஹாபாக்களுடைய கருத்தின்படி குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிங்கள். இடையில 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 பார்த்துக்கிட்டே வாங்க, அந்த பாடத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. அவ்வளவு விளக்கங்களை எழுதுகிறார்கள் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து, குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து. சஹாபாக்களை ஏன் பின்பற்ற வேண்டும்? இவர்களை பின்பற்றினால் தான் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிக்க முடியும் என்று அவ்வளவு தெளிவா எழுதிக்கிட்டு வர்றாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால இப்ப ஏன்னா நான் இந்த விஷயத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஒரு புதுசா ஒரு அறிஞர் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார், அதாவது இந்த சஹாபாக்களை பின்பற்றுவது, இந்த சலஃபி தாவா என்பது இப்னு தைமியா கண்டுபிடிச்ச ஒரு சரக்குன்னு சொல்லிட்டு. யாரு? போன மாசம் அன்னஜாத் பத்திரிகையில அந்த அன்னஜாத் பத்திரிகையுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? இப்னு தைமியா கண்டுபிடிச்ச சரக்கா இது. எது? சலஃபியா மன்ஹஜ் என்பது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது. அந்த காலத்துல மக்கள் எல்லாம் சரி காசூபி அப்படி இப்படின்னு பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவனு தெரியா பார்த்தாரு, ஏப்பா இவங்களை பின்பற்றுறதுக்கு பேசாம சகாபாக்களையாவது பின்பற்றுங்களப்பா, தப்பு கொஞ்சம் கம்மியா போகும், உங்களுக்கு குற்றம் கொஞ்சம் குறையும். இப்படி இவங்களை பின்பற்றுறது பெரிய குற்றமா? யாரு? இந்த இவங்களெல்லாம் சகாபாக்களை பின்பற்றுறது சின்ன தப்பா, பரவாயில்ல ரெண்டு தப்புல சின்ன தப்பையாவது செஞ்சுட்டு போயிருங்களேன் இப்படியே எழுதியிருக்கிறாங்க. நாம் மிகப்படுத்தலாம் சொல்லல என்று இப்னு தைமியா கண்டுபிடிச்சு சலஃபியா மதுஹப உருவாக்கிட்டு போயிட்டாராம். அப்புறம் இப்னு தைமியாவையும் ஒரு சாடல் பாத்தீங்களா? உங்களுக்கு புரியல? உங்களுக்கு விளங்குதா இல்லையா நான் சொல்றது? இந்த சலஃப் மன்ஹஜ் சஹாபாக்களை தாபியங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்வது, இது யார் கண்டுபிடிச்ச சரக்கா? இப்னு தைமியா ஏழாவது நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச சரக்கா. மக்கள் எல்லாம் பல பிரிவா இருந்தாங்களா? எப்ப அப்படி இருக்கிறீங்க? சரி, ஏதோ யாரையே பின்பற்ற நினைக்கிறீங்க, இவங்களையாவது பின்பற்றிட்டு போயிடுங்களேன், தப்புல கொஞ்சமாவது கொஞ்சம் தப்பா இருக்கும், மற்றவங்கெல்லாம் ரொம்ப தப்பு, இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தான் இருக்குது, பரவாயில்ல இவங்களையாவது நீங்க பின்பற்றிட்டு போயிடுங்க என்று மக்களை ஒரு வழிகேட்டில் இருந்து எடுத்து இன்னொரு வழிகேட்டில் விட்டு சென்றார். ஆனா இந்த வழிகேடு அதை விட கொஞ்சம் கம்மி, பரவாயில்லை அப்படின்னு இப்படி தெரியுமா செஞ்சாராம். இவங்களை எல்லாம் மக்கள் தௌஹீத்வாதிகள் என்று குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டிகள் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்ப நம்ம மார்க்கத்தை எங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நான் உங்களுக்கு யாரு என்ன சொன்னார்னு எதை அறிவிச்சாலும் அந்த நான் சொன்னதையும் நீங்க எடுத்து அந்த பத்திரிகையை எடுத்து போய் படிச்சு பார்த்தாலும் வார்த்தை அப்படியே இருக்கும். வார்த்தை ஒரு எழுத்து மாறும் இஷ்டத்துக்கு நான் அறிவுப்படுத்தி சொல்ல மாட்டேன், அப்படியே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா போன மாசம் அன்னஜாத்துல உலகே மாயம் சலஃபியே மாயம் தலைப்பு என்ன? உலகே மாயம் சலபிய மாயம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் நம்ம பேசாம இருக்கணுமா? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப நம்ம யாருடைய கிதாப்ல இருந்து இப்ப பார்க்க போறோம்? கிதாபுடைய பேர் என்ன? இஇலாமுல் முவக்கிஈன். அதுல இமாம் இப்னு கய்யிம் கடைசியில ஒரு பாடம் போடுறாங்க. அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, அந்த பாடத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. அஹதுஹுமா ஃபில் அதில்லத்தி தாலத்தி அலா வுஜூபி இத்திபாஇ ஸஹாபதி, அஸ்ஸானி ஃபில் ஜவாபி அன் சுபஹி நுஃபாதி. அந்த பாடத்தை கடைசி பிரிவை ரெண்டா பிரிச்சு, நபித்தோழர்களை பின்பற்றியே ஆக வேண்டும், வுஜூப் இத்திபாஇ ஸஹாபா, சஹாபாக்களை கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். இது பாடத்தினுடைய ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, இதை மறுப்பவர்களின் சந்தேகங்களுக்கு பதில்கள் என்று இப்படி ரெண்டா பிரிச்சு, அதுல முதல்ல ஆதாரமா குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து எழுதி கொண்டே செல்கிறார்கள். அந்த ஆதாரங்கள்ல அடிப்படையாக ஒரு சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். கவனிக்கிறீங்களா? இடையில இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ற, இந்த சஹாபாக்களுடைய வழியில போகும்போதுதான், இது ஒரு சின்ன விஷயம் தான், கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சஹாபாக்களுடைய வழியில போகும்போதுதான் நடுநிலையான நீதமான பாதையிலே நீங்கள் மார்க்கத்தில் இருப்பீர்கள். மார்க்கத்தினுடைய இந்த ஓரத்திலையும் போய் உழுந்துட மாட்டீங்க, இந்த ஓரத்திலையும் போய் உழுந்துட மாட்டீங்க. நடு மார்க்கத்தில் நிதானமா நடுநிலையா வரம்பு மீறி விடாமல் மார்க்கத்தை விட்டு விடாமல், மார்க்கங்கிற பேர்ல மார்க்கத்தில் வரம்பு மீறிடுறது, புரியுதுங்களா? அல்லது வழிகட்டு விடுவது. இப்படி எல்லா வகையிலையும் சரியான பாதையிலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பயணிக்க முடியும். இன்றைய காலத்தில் உருவான வழிகேடர்கள் இந்த ஹாரிஜா கொள்கையுடைய அல் காய்தா மக்களா இருக்கட்டும், அல்லது ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய தாயிஷ் என்ற மக்களாக இருக்கட்டும், அவர்களை சேர்ந்த இந்த ஆயுதம் தரித்து போராடக்கூடிய இந்த குழுக்கள் யாராக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் தங்களுடைய முன்னோடிகளாக சஹாபாக்களை விட்டுவிட்டு தங்களது இயக்க தலைவர்களை ஆக்கிக் கொண்டது இவர்கள் வரம்பு மீறிகளாக மாறியதற்கு காரணம். இவர்களுடைய மார்க்க பற்று இவர்களுக்கு சஹாபாக்களின் வாயிலாக வழிநடத்தப்படாததால் இவர்கள் மார்க்கத்தில் மீறியவர்களாக, மார்க்கத்தில் வரம்பு மீறிய, ஒன்னும் மார்க்கத்தை மீறது உருண்டு வெளியே போயிடுறது, இன்னொன்று மார்க்கங்கிற பேர்ல வரம்பு மீறது, அதுதான் ஹாரிஜாக்கள் செஞ்சது. அந்த கொள்கைக்கு இவர்கள் சென்றார்கள், புரிஞ்சுச்சுங்களா? அதனாலதான் இந்த நபித்தோழர்களுடைய கொள்கையில் இருக்கும் போதுதான், அவர்களுடைய மன்ஹஜை பின்பற்றும் போதுதான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், பொது பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், அதிலும் வரம்பு மீறாமல் மார்க்க விஷயங்களில் இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட, நற்பண்புகள் சம்பந்தப்பட்ட, குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அதிலும் நீங்கள் வரம்பு மீறாமல் மார்க்கத்திலே எல்லை மீறாமல் இருக்க முடியும். சரி, அப்ப இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் பாடத்தினுடைய தலைப்பு என்ன சொல்றாங்க? வுஜூப் இத்திபாஇ ஸஹாபா, சஹாபாக்களை பின்பற்றுவது கட்டாயம் என்று சொல்கிறார்கள். ஆப்ஷனல் அல்ல, விரும்பினால் பின்பற்றலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம் என்று ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல, இது அல்லாஹ்வால் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படியாக அவர்கள் பாடத்தை அமைத்து அந்த பாடத்தினுடைய முதல் ஆதாரமாக அவங்க சொல்லக்கூடிய ஆயத்து அல்லாஹ்வுடைய வசனம் என்னவென்றால், சூரா தௌபா அதனுடைய 100வது வசனம். இதை யாருங்க சொல்றா? இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலிருந்து ஆதாரம் எடுக்கிறார்கள். அவர் எப்படி புதுசா 7வது நூற்றாண்டு ஆதாரம் எடுத்தார் என்றால், அவங்க புதுசா எடுக்கல, இதற்கு முன்னால் 2வது நூற்றாண்டிலிருந்து யாரெல்லாம் சஹாபாக்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆதாரத்தை சொல்லி இருக்கிறார்கள். சரி, அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار ذلك تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. இந்த வசனத்தை வைத்து இமாம் இப்னு கய்யிம் சொல்கிறார்கள், இமாமுதாரில் ஹிஜ்ரா. யாருங்க இமாமுதாரில் ஹிஜ்ரா? இமாமுதாரில் ஹிஜ்ரா என்று ஹதீஸ் கலை, ஃபிக்ஹ் கலை, உசூல் கலையினுடைய சட்ட அறிஞர்களால் பட்டம் கொடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட இமாம் யார்? ஹதீஸ் கிதாபுகள்ல முதல் கிதாப் புகாரியை விட சஹீஹான கிதாப் அது. எப்படி புகாரி சஹீன்னு சொன்னோம்ல, அதை விட சஹீஹான கிதாப் அந்த கிதாப். அந்த கிதாபுடைய ஆசிரியர் இம்ரான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப ஏன் சஹீன்னு சொல்லும் போது முவத்தாவை சொல்லலன்னு கேட்பாங்க? முவத்தால ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும் இருக்கிறதுனால அதை விட்டுட்டாங்க. புகாரில எல்லா பாடங்களும் அதுல வந்துடுறதுனால அது பிரபலமாக ஆக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது மொத்தம் ரொம்ப சுருக்கமானது, புரியுதுங்களா? ஏன்னா அந்த மொத்தம் பாத்தீங்கன்னா இமாம் மாலிக் அவருடைய ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் சஹாபி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுதாரில் ஹிஜ்ரா என்று நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இமாம்களால் சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தை ஆதாரமாக சொல்கிறார்கள். எனவே நானும் இந்த ஆயத்தை முதலாவது ஆதாரமாக வைக்கிறேன் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். புரிஞ்சுங்களா? புரியல. ஏன்னா இன்னைக்கு சில பேர் இந்த ஆயத்தை நம்ம எடுத்து எழுதுனா இவங்க ஆயத்தை தப்பா விளங்கிக்கிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? சஹாபாக்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். எப்படி விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த ஆயத்துடைய முதல் அர்த்தத்தை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா சில பேருக்கு அர்த்தம் அதிகமா தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காரு புதுசா கேட்கிறவங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன், முந்தி வந்தவர்கள், முதலாவதாக வந்தவர்கள். எங்க? நம்மள மாதிரி சாப்பிடுறதுக்கு கிடையாது, என்ன பந்திக்கு கிடையாது. எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய ஜீனுக்கு. வஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன், முந்தி வந்தவர்கள், முதலாவதாக வந்தவர்கள் யார் அவர்கள்? மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், அவர்களுக்கு நுஸ்ரத் செய்த அன்சாரிகள். இந்த ரெண்டு கூட்டத்தார்கள், புரியுதா? வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், மேலும் அவர்களை பின்பற்றியவர்கள் பிஹ்சான். இதுக்கு ரொம்ப அதிகமான பல விளக்கங்கள் சொல்றாங்க. குறிப்பா அவர்களுடைய நல்ல காரியங்களில், அவர்களிடமிருந்து மார்க்கத்தில் அறியப்பட்ட நன்மைகளில், மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு யார் அவர்களை பின்பற்றினார்களோ, யாரை? அந்த முஹாஜிர்களை, அன்சாரிகளை பின்பற்றினார்களோ, ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தஆலா இவர்கள் அனைவரையும் பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கங்களை சுற்றி நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. சரிங்களா? இப்ப இந்த வசனத்துல முதலாவதாக முஹாஜிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது அன்சாரிகளை பற்றி சொல்கிறான், மூன்றாவதாக முஹாஜிர்கள் அன்சாரிகளை இஹ்சானோடு பின்பற்றியவர்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இந்த இடத்துல இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃவஜ்ஹு தலாலத்தி அன்னல்லாஹ தஆலா அஸ்னா அலா மன் தபஅஹும் ஃஇதா காலூ கவுலன் فاتبعهم متبع عليه قبل ان يعرف صحته فهو متبع لهم فيجب ان يكون محمودا على ذلك وان يستحق الرضوان ولو كان اتباعهم தக்லீதன் மஹ்பன் கதக்லீதி பஅத் அல் முஃப்தீன் லம் யஸ்தஹிக் மன் இத்தபஅஹும் ரிதுவான் இல்லா அன் யகூன ஆமியன். கவுனியா, இப்ப இமாம் இப்னு கய்யிம் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னதாக, சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை கூறியதாக ஒருவருக்கு தெரிந்து அந்த செய்தியை ஒருவர் பின்பற்றுகின்றார், அந்த செய்தியை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அவர் சஹாபாக்களை பின்பற்றியவராக ஆகிவிடுகின்றார். சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அந்த விஷயத்தை அவர் கேட்டு அப்படியே நடக்கின்றார். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, அந்த சஹாபி சொன்னார் என்ற செய்தி அது சரியா தவறா என்று இவனுக்கு இவருக்கு தெரியல, ஆதாரத்தின் அடிப்படையில சனதின் அடிப்படையில அது இன்னும் சரியா தவறா, சனது சரியா இருக்கா இல்லையா என்று தெரியல. அப்படி தெரிவதற்கு முன்பே ஒரு சஹாபி சொல்லிவிட்டார் என்று தெரிந்த உடனேயே அவர் அதை ஏற்றுக்கிட்டார், மறுத்து பேசுற. இவர் அல்லாஹ்விடத்திலே புகழப்பட்டவராகவும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு தகுதியானவராகவும் ஆகிவிடுகின்றார். இவர் சஹாபாக்களை பின்பற்றியது இது கண்மூடித்தனமாக தக்லீது செய்ததாக ஆகாது. இன்று எப்படி ஒரு முஃப்தி சொல்லும் போது அவருடைய பேச்சை ஆதாரம் கேட்காமல் பின்பற்றினால் அது தக்லீதாக ஆகுமோ அது போன்று சஹாபாக்களை பின்பற்றுவது ஆகாது. அப்படி இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களை பின்பற்றியவர்களை புகழ்ந்திருக்க மாட்டான். புரிஞ்சுச்சா? சஹாபாக்களை பின்பற்றுவது அது தக்லீதாக இருந்திருக்குமே ஆனால், புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? ஏன் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆதாரம் கேட்டுட்டு பின்பற்றுங்க என்று சொல்லல, இப்படி அவர்களிடம் அவர்களை பின்பற்றுவதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழும் போது அது தக்லீதாக இருந்திருக்குமே ஆனால், அது தக்லீதாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பின்பற்றுவதை புகழ்ந்திருக்க மாட்டான். இப்ப பாருங்க அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று, وهو سلوك سبيل الاجتهاد لانهم انما قالوا بالاجتهاد والدليل عليه قوله باحسان ومن قلدهم لم يتبعهم باحسان لانه لو كان مطلق الاتباع محمودا لم يفرق بين الاتباع باحسان او بغير احسان وايضا فيجوز ان يراد به اتباعهم في اصول الدين وقوله باحسان اي بالتزام الفرائض واجتناب المحارم ويكون المقصود ان السابقين قد وجب لهم الرضوان وان اساءوا لقوله صلى الله عليه وسلم وما يدريك ان الله قد اطلع على اهل بدر فقال اعملوا ما شئتم فقد غفرت لكم وايضا فالثناء على من اتبعهم كلهم وذلك اتباعهم فيما اجمعوا عليه وايضا فالثناء على من اتبعهم لا يقتضي وجوبه وانما يدل على جواز تقليدهم وذلك دليل جواز تقليد العالم كما هو مذهب طائفه من العلماء او تقليد الاعلم كقول طائفه اخرى. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது, என்ன கேட்கிறாங்க, அதாவது சஹாபாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் அது ஆதாரத்தோடு அவர்கள் எதை சொன்னார்களோ, அவர்கள் ஆதாரத்தோடு எதை சொன்னார்களோ, ஏன் அல்லாஹ் இஹ்சான் என்று சொல்லி இருக்கிறார், புரியுதுங்களா? அதனால அவங்க ஆதாரத்தோடு எதை சொன்னார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது. அப்ப எதுக்கு நமக்கு ஆதாரம் தெரியலையோ அதை நம்ம அவர்கள் விஷயத்துல எடுத்துக்கொள்ள கூடாது என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள்ல அவர்களை நம்ம பின்பற்றலாம், மற்ற விஷயங்கள்ல பின்பற்ற தேவையில்லை. ஏன் இஹ்சான் என்பது பருந்துகளை பின்பற்றுவதையும் பருந்துகளை எடுத்துக்கொள்வதையும் ஹராமான விஷயங்களை விட்டு விலகி கொள்வது இதைத்தான் குறிக்கும் என்பதாக யாராவது சொன்னால், புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் சில பேர் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்து நுஸ்ரத்துடைய விஷயத்துல மட்டும் அவங்களை பின்பற்றினா போதும், மார்க்கத்துடைய மற்ற விஷயங்களில் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் அவர்களை ஏற்றுக்கொண்டால் போதும், மற்ற மார்க்க கருத்துகளில் அவர்களை பின்பற்ற தேவையில்லை என்பதாக யாராவது சொன்னால், அதுக்கு இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுத்து சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்பா லா யஸ்தல்ஸிமுல் இஜ்திஹாத். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருப்பது, ஆய்வு செய்ததற்கு பிறகு அவர்களை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது, அவர்களுடைய கூற்றை ஆய்வு செய்து பார்த்ததற்கு பிறகு நீங்கள் பின்பற்றுங்கள். நல்ல கவனிங்க, புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஆய்வு செய்து பார்த்து அது ஆதாரத்தோடு சொல்லப்பட்டதா இல்லை ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்டதா என்று நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அவர்களை பின்பற்றுவதற்கு? வல்லதீன இத்தபஊஹும் அவர்களை இத்திபா செய்தவர்கள். அப்ப இமாம் இப்னு கய்யிம் என்ன செய்கிறார்கள், குர்ஆன்ல இந்த இத்திபா என்ற வார்த்தை வேறு எங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதாக நமக்கு அடுக்கிக் கொண்டு வந்து சொல்கிறார்கள். இதுல சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உம்மத்தே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், ஃபத்தபிஊனி என்னை இத்திபா செய்யுங்கள். அதே போல சூரத்துல் ஆராஃப் 158வது வசனம், வத்தபிஊஹு லஅன்னகும் தஹ்ததூன், நீங்கள் அவரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். நீங்கள் அவரை பின்பற்றுங்கள், அதாவது நபியை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர் வழி அடைவீர்கள். வத்தபிஊஹு இத்திபா. அதே போல சூரா அன்-நிசா 115வது வசனத்தில், வயத்தபி கைர சபீல் முஃமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாத, கவனியுங்க, மூமின்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதை அல்லாத வேறொரு பாதையை யார் இத்திபா செய்வாரோ. இப்ப இந்த மூன்று இடங்கள்லையும் இத்திபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே வார்த்தை தான், கவனியமா, அதே வார்த்தை தான் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கும் இத்திபா செய்வதற்கும் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப இந்த மூன்று இடங்கள்லையும் இத்திபா செய்வது என்று சொன்னால், ஆய்வு செய்து பார்த்துட்டு அவர் சொன்னது சரியா இல்லையா என்று அலசி பார்த்ததற்கு பிறகுதான், அவர் சொன்னது சரியா இல்லையா என்று அலசி பார்த்ததற்கு பிறகுதான் முந்தைய சமுதாயமாகிய மூமின்கள் எந்த பாதையில் எந்த வழியில் ஒன்று சேர்ந்திருந்தார்களோ அது சரியா தப்பா என்று நாங்கள் யோசித்ததற்கு பிறகுதான் அவர்களை பின்பற்றுவோம் என்று எடுத்துக்கொண்டால் அது வழிகேட்டிலே சென்று விட்டுவிடும் இல்லையா? புரிஞ்சா இல்லையா? அதாவது ரசூலுல்லாவே சொன்னாலும் அதை நாங்கள் சரியா இல்லையா என்று பார்த்ததற்கு பிறகுதான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அப்ப நீங்கள் அவரை நபியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போலதான் படித்து பார்த்தீர்கள், அதை கற்றுக்கொண்டீர்கள் என்றா தெரியும், எந்த ஒரு விஷயத்தை மார்க்க அறிஞர்கள் ஃபிக்ஹ் நூல்கள் எழுதினாலும் சரி, உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்க, ஜகாத் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஃபர்வை பற்றி அவர்கள் சொல்வதாக இருந்தால், உதாரணமா அஸ்-ஜகாத் ஃபரீதத்தும் மின் ஃபராயிதில்லாஹ் பில் கிதாபி வஸ்ஸுன்னதி வ இஜ்மாஇல் முஸ்லிமீன், எப்படி சொல்வாங்க? அஸ்-ஸகாத்து, உதாரணத்துக்கு சொல்றேன், அஸ்-ஸகாத்து ஃபரீதத்தும் மின் ஃபராயிதில்லாஹ் பில் கிதாபி வஸ்ஸுன்னதி வ இஜ்மாஇல் முஸ்லிமீன். ஸகாத் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளில் ஒன்று. இதற்கு ஆதாரம் குர்ஆன், இதற்கு ஆதாரம் சுன்னா, இதற்கு ஆதாரம் முஸ்லிம்களுடைய இஜ்மா. புரியுதுங்களா? நீங்க ஃபிக்ஹு கிதாபுகளை, ஃபுகஹாக்கள் எழுதின சட்ட நூல்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அறியப்பட்ட ஒரு ஃபர்வை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் அதனுடைய ஃபர்வியத், அது ஃபர்வு என்பது நாம் ஏன் சொல்கிறோம், குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, முஸ்லிம்களுடைய இஜ்மா இப்படித்தான் சொல்கிறது. ஆகவேதான் யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய இஜ்மாவை மறுத்தார்களோ கண்டிப்பாக அவர்கள் வழிகட்டே தீர்வார்கள். ஆகவேதான் மூத்த உசூலுடைய இமாம்கள் இஜ்மாவை மறுப்பவர்கள் காஃபிர் என்பதாகவே சொல்லியிருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? புரியல. இஜ்மாவை மறுப்பவர்கள், இஜ்மா வேண்டாம் என்று இஜ்மாவை விட்டு விலகக்கூடியவர்கள், சஹாபாக்களின் யோகவித்த முடிவை விட்டு விலகக்கூடியவர்கள் குஃப்ரிலே சென்று விடுவார்கள் என்ற எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். ஏன்? அவங்க தங்களுடைய மனஇச்சைக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை எடுத்துக் கொள்வார்கள். ஏன் முன்னாடி சொன்ன யாரை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கடைசியில குர்ஆன் ஹதீஸ் இவங்களுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சு. புரிஞ்சா இல்லையா? இப்ப என்ன சொல்ல வருகிறார்கள், இந்த இத்திபா என்ற வார்த்தையை கவனிங்க, இந்த இத்திபா என்ற வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு சொல்லி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு புதுசா ஒருத்தர் இஸ்லாமுக்கு வராருங்க, இந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மனிதர், அவருக்கு நீங்க இஸ்லாம் சொல்லித்தரீங்க. எப்படி சொல்லித்தரீங்க? தொழுங்க, குர்ஆனுடைய ஆயத்தையோ ஹதீஸையோ நேரடியா எடுத்து அவருக்கு காட்டுறதில்லை. உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாரும் தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க. உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாரும் ஜகாத்து கொடுக்கிறாங்க. புரியுதா? இதுதான் முஸ்லிம்களுடைய தொன்று தொட்டு அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. புரியுதா? இதைதான் நம்ம அவங்களுக்கு சொல்றோம். இப்ப இந்த நேரத்தில் ஏன் நான் முஸ்லீம் ஆயிட்டாலும் நான் ஏன் ஒரு காதியானி ஆயிடக்கூடாதா? முடியாது. ஏன்? அவர்கள் முஸ்லீம்களுடைய ஜமாத்தை விட்டு விலகியவர்கள். அவர்கள் முஸ்லீம்களுடைய ஜமாத்தை விட்டு விலகியவர்கள். நான் ஒரு பஹாயியா சேர்ந்துக்க கூடாதா? முஸ்லீமா ஆயிடுறேன், சஹாதா சொல்றேன், ஆனா நான் ஒரு பஹாயி ஆயிடக்கூடாதா, ஒரு காதியாயினி ஆயிடக்கூடாதா, அல்லது ஒரு ஷியாவாக ஆயிடக்கூடாதா என்று கேட்டால், நீங்க ஆயிக்குங்க பரவாயில்ல, ஆனா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க அவங்களுக்கு? இல்லங்க, அவங்க குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு விலகியவர்கள். புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த இஜ்மா என்பது இஜ்மாவை மறுப்பவர்களாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இஜ்மாவிற்குள் அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். வார்த்தையில வேண்டுமானால் அவங்க வெளிப்படையா சும்மா மறுக்கலாம் பேச்சுக்கு, ஆனால் உண்மையான இஸ்லாமை ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஜ்மாவை வைத்துத்தான் சொல்ல முடியும். வழிகட்டவர்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இஜ்மாவை வைத்துத்தான் நீங்கள் மறுப்பு சொல்ல முடியும். அப்ப இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுக்கு எந்த இத்திபாவை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த இத்திபா தான் நபியை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மூமின்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை விளங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வராருங்க, அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, நீங்க வந்தவனே 5 வக்து தொழுகணுங்கிறீங்க, 5 வக்து தொழுகணும்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு குர்ஆன்ல ஆதாரம் காட்டுங்கிறார். நீங்க இன்ன ஸ்வலாத்து கானத்தலல் முஃமினீன கிதாப மௌகூத்தான் சொல்றீங்க. மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. பாய் இதுல இன்னும் பாய் 5 வக்து இல்லையே பாய்ங்கிறாரு. அப்புறம் என்ன செய்றீங்க? இன்னொரு ஆயத்துக்கு போறீங்க, ஃபாத்திமி ஸ்வலாத்து லி துலூகி ஷம்ஸி இலா கஸத்தில் லைல் குர்ஆனல் ஃபஜ்ர். நபியே, நீங்கள் சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு சூரியன் மறைகின்ற வரை ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுங்கள்னு ஆயத்தை காட்டீங்க. பாய் இதுல 3 தொழுகை தானே பாய் இருக்குங்கிறார். சரியா? என்ன புரியல என்ன சொல்றது? அப்புறம் உடனே நீங்க ஹதீஸுக்கு வரீங்க, அல்லாஹு தஆலா 5 நேரத்தில் தொழுகைய உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்குங்கிறீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த ஹதீஸ் சஹீஹ் தான், நான் எப்படி விளங்கிக்கிறது அப்படிங்கிறார். நீங்க சஹீன்னு சொல்றீங்க, எனக்கு நீங்க அறிவிப்பாளர் எல்லாம் காட்டுங்க, அந்த அறிவிப்பாளருடைய பிறப்பு இறப்புலாம் காட்டுங்க, இப்படி எல்லாம் பார்த்து நான் முடிவு செஞ்சதுக்கு பிறகுதான் நான் அஞ்சு வேளை தொழுகை ஆரம்பிப்பேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க, எதையும் ஆய்வு செய்து பின்பற்றணும் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க, யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எதை மட்டும் பின்பற்றணும், குரான் ஹதீஸ மட்டும் பின்பற்றணும் சொல்லிட்டீங்க, அதனையும் சஹீஹான ஹதீஸ நீங்க சஹீன்னு விலகி பின்பற்றணும், அப்பதானே சஹீன்னு சொல்லிட்டு. அப்ப இல்லன்னா ஒருத்தர் சஹீன்னு சொன்னதுல அவரை தக்லீது செஞ்சதா போயிடும்ல, எங்கேயாவது தக்லீது வந்துதானே ஆகுது, நீங்க எந்த தக்லீதுமே ஏத்துக்கிறது கிடையாது, புரியுதா இல்லையா? அப்ப இவர் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கிட்டு அரபி மொழியெல்லாம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு இவர் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், சரி வச்சுங்க போயிட்டு போது ஒரு மாசத்திலே வந்துட்டாருன்னு வச்சுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏன்பா உலகத்துல இத்தனை முஸ்லீம்கள் இத்தனை காலமா தொழுகிறாங்க, அது உங்களுக்கு பத்தாதான் கேட்போமா இல்லையா? நாங்கெல்லாம் இந்த நாள் வரைக்கும் நம்ம முட்டாளா பின்பற்றிட்டு இருக்கோம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஒரு இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவருக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் இப்படிலாம் கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, உலகத்துல இத்தனை காலமா இஸ்லாத்துக்கு வந்தவங்க முஸ்லீம்கள் எல்லாம் சஹா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அஞ்சு வேளை தொழுதுகிட்டு இருக்காங்களப்பா, இது உனக்கு பத்தாதான் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? இல்லப்பா நீனே அப்படியே செஞ்சுக்கப்பா, இந்தப்பா புகாரி, இந்தப்பா தஹதீபு தஹதீபு இதெல்லாம் வச்சுக்க, தேடி பார்த்து கடைசியா பொறுமையா நீ வந்து தொழுதுன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? சொல்லுங்க, எல்லா கிதாப் முதல்ல டிரான்ஸ்லேஷன் கிடைக்குதான்னு தெரியல, அதுக்கு மறுசால போன அவர் படிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில நான் உனக்கு கடிமாவும் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமே நீ இப்ப படிச்சதுக்கு பிறகு தொழுகிய தக்காத்த எல்லாத்தையும் நீ எதை ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சுக்க, எதை விடணுமோ விடு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லப்பா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இவ்வளவு காலமா முஸ்லீம்கள் இதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கிறாங்க? கேட்கறது சொல்லுங்க, அதுதாங்க இஜ்மா. எது புரியல? புரியலையா? புரிஞ்சதையா? அதுதான் இஜ்மா, அவ்வளவுதான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களின் பாதையை விட்டு ஒருவர் விலகினார் என்றால், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்துல யார மூமின் அல்லாஹ் அடையாளப்படுத்தினானோ அந்த காலத்திலிருந்து அந்த மூமின்கள் செஞ்சது மாதிரியே யாரெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த மூமின்கள் வந்துருவாங்க. அவங்க போன பாதையை விட்டு யாராவது விலகினால் நுவல்லிஹி மா தவல்லா, அவர் எங்கே திரும்பினாரோ எதன் பக்கம் திரும்பினாரோ அதிலேயே நாம் திருப்பி விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வனுஸ்லிஹி ஸஈரா, அவரை நாம் கொடுத்து விட்டு எறியக்கூடிய நரக நெருப்பிலே பொசுக்குவோம். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? அப்ப இத்திபா என்று சொன்னால் விலங்கிதான் பின்பற்ற வேண்டும் என்று அல்ல, புரிஞ்சுச்சா? அப்ப இது குறித்து இன்னும் நிறைய விளக்கங்களை, இது மாதிரி வரக்கூடிய சந்தேகங்களை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது யாரெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இந்த ஆயத்திலிருந்து ஆதாரம் இல்லை என்பதாக மறுக்கின்றார்களோ அவங்களுடைய மறுப்புகளுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், அதாவது சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று நமக்கு உறுதியாக ஒரு விஷயம் தெரிந்து விட்டாலே அவர்களை பின்பற்றுவது புகழுக்குரிய ஒரு விஷயம், அல்லாஹ் அப்படி பின்பற்றக்கூடியவர்களை அங்கீகரித்துக் கொள்கிறான், அவர்களுக்கு தன்னுடைய பொருத்தம் இருக்கு என்பதையும் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்பதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். இதற்கு மேல என்னங்க தேவை நமக்கு? அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும் தானே தேவை. அந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வழங்குகிறான். அடுத்து இரண்டாவது ஆதாரமாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரா யாசீனுடைய 21வது வசனத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தபிஊ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா வஹும் முஹ்ததூன், கவனிங்க, இத்தபிஊ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா வஹும் முஹ்ததூன். உங்களுக்கு தெரியும் யாசீனுடைய சூரால ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா முதல்ல ரெண்டு பேர் அனுப்புனா ஒரு கூட்டத்தார்களுக்கு அழைப்பு கொடுக்க, அப்புறம் மூன்றாவது ஒருத்தர் அனுப்புறான், அது அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஈமானை ஏற்றுக்கொள்கிறாரு, அவரை தன்னுடைய மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யறாரு, இந்த மூன்று பேரும் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, இவங்களை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதர், அந்த யாசீன்ல சொல்ல அல்லாஹ் புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த மனிதர் தனது ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இத்திபா செய்யுங்கள், நீங்கள் பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு தன்மைகளை அவர் சொல்றார். ஒரு தன்மை மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, யார் இந்த தாவாவை எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைப்பதற்கு உங்களிடத்திலே எவ்வித கூலியையும் யாசகம் கேட்கவில்லையோ, யார் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு உங்களிடம் இருந்து எந்த கூலியையும் சுவால் யாசகம் கேட்கவில்லையோ, அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். அப்ப மார்க்கத்தில் ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்க மார்க்கத்தில் என்ன புரியலையா? இப்ப இந்த வாக்கியம் யார் சொன்னது? அந்த ஊர்ல உள்ள ஒரு மனிதர் சொன்னது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை பொருந்து கொண்டுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். புரியுதுங்களா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. அடையாளம் பின் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அடையாளம் காட்டுகின்றாரோ, அப்படி அடையாளம் காட்டும் போது என்ன குவாலிட்டியோட அடையாளம் காட்டுகிறாரோ அது கரெக்டா இருக்கு. எனவே அல்லாஹு தஆலா அவரை புகழ்ந்து இந்த இடத்தில் சொல்லுகின்றான், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை கவனிய, இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் எடுத்து சொல்வதற்கு நம்மிடத்தில் எங்கேயாவது கூலியை கைமாறை அவர்கள் யாசகம் செய்திருக்கிறார்களா சொல்லுங்க. சஹாபாக்கள் எங்கேயாவது கூலி வாங்கிக் கொண்டு நம்மிடத்திலிருந்து காசு பணத்தை எதிர்பார்த்து காசு பணத்தை நிபந்தனையாக்கி கேட்டு நமக்கு மார்க்கத்தை சொல்லி தந்தார்களா? யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்று. இரண்டாவது தகுதி அல்லாஹ் சொல்கிறான், அந்த சாஹிப் யாசின் சொல்வதால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்ப சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்களா இல்லையா? முதல் தன்மையும் வந்துருச்சு. என்ன தன்மை? மார்க்கத்தை பணம் வாங்கிக் கொண்டு கூலி வாங்கிக் கொண்டு அவர்கள் போதிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, நேர்வழி பெற்றவர்கள் சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதற்கு குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார் சூரா ஆலு இம்ரானுடைய 103வது வசனம், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபன்கதகும் மின்ஹா. யாரை பார்த்து சொல்றான்? நேரடியா சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். நபியின் தோழர்களே, நீங்கள் எல்லாம் நரக படுகொழியின் விளிம்பில் இருந்தீர்கள், ஓரத்துல ஜஸ்ட் உழுவுறதுக்கு நெருக்கமா இருந்தீங்க. அதாவது சிர்க்ல, ஏன்னா மௌத்தா போனா நரகம் தானே. சிர்க்குடைய நிலையில, குஃப்ருடைய நிலையில் ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய முடிவு என்ன? நரகம் தான், உடனே நரகம் தான். நமக்கு சொல்லி கொள்றேன், நம்ம ரொம்ப பேர் என்ன வழங்கி வச்சிருக்கோம்னா சொர்க்கம் நரகம்னா அது ரொம்ப தூரமா இருக்கு போல சொல்லி. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலி வகதாலிகன்னா, உங்களுடைய செருப்பு, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பின் வாரை விட உங்களுக்கு சொர்க்கம் பக்கத்தில் இருக்கிறது. அது போன்றுதான் நரகமும். புரியுதா? ஒருத்தர் ஈமான் இருக்கிறாரு, மூத்த போயிறாரு, அடுத்து எங்க அவருடைய இடம்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவருக்கு சொர்க்கம். ஒருத்தர் குஃப்ர் ஷிர்க்ல இருக்கிறார், இறந்துறார், அவ்வளவுதான், அடுத்து அவருடைய தங்குமிடம் எது? இன்னைக்கு மெத்தையில வீட்டில் படுத்து கிடந்தார் ஏசியில, அடுத்த நொடி அவர் நரக நெருப்பில் தான் படுத்தாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நரக படுகொடியின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான் அதிலிருந்து, நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். كذلك يبين الله آياته لعلكم تهتدون. இப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு தனது வசனங்களை விவரித்துக் கொண்டே வருகிறார், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, ஹிதாயத்து பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப எங்கெல்லாம் அல்லாஹ் அல்ல அல்ல என்று சொல்கிறானோ அதெல்லாம் உறுதியை குறிக்கக்கூடியது. இது முஃபஸ்ஸிர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அப்ப சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்துக் கொண்டே இருந்தான். அதே போல சூரா முஹம்மது 16வது வசனம், وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ حَتَّى إِذَا خَرَجُوا مِنْ عِنْدِكَ قَالُوا لِلَّذِينَ أُوتُوا الْعِلْمَ அவர்களுடைய காலத்தில் இருந்த இரண்டு மக்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். சூரா முஹம்மதுடைய 16வது 17வது வசனத்தில் கவனிக்கிறீங்களா, மக்காவில் ரெண்டு வகையான கூட்டத்தார்கள் இருந்தாங்க. இங்க மக்கால யார் யாரு? ஒரு கூட்டம் மூமின்கள், இன்னொரு கூட்டம் முஷ்ரிக்குகள். முடிஞ்சிச்சா? மதினாவுக்கு வந்த உடனே, இஸ்லாம் பரவ ஆரம்பித்த உடனே, புரியுதா, மதினாவுக்குள்ளார இப்ப ரெண்டு கூட்டத்தார்கள், ஒரு கூட்டம் மூமின்கள், இன்னொரு கூட்டம் இந்த மூமின்கள் முஸ்லிம்கள் என்ற கூட்டத்துக்குள்ளார தங்களை மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்தில் குஃப்ரை, நிராகரிப்பை, நபியின் மீது மார்க்கத்தின் மீது வெறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டிருந்த முனாஃபிக்குகள். அப்ப மதினாவுக்கு வந்தவுடனே அங்க மிச்சம் மீது இருந்த முஷ்ரிக்குகள் மூலமாக இருந்த ஆபத்துகளை விட, யஹூதிகள் மூலமாக இருந்த ஆபத்துகளை விட, இன்னும் தூரமாக இருந்த நசராக்கள் அவர்களுடைய ஆபத்துகளை விட யாருடைய ஆபத்து அதிகமா இருந்துச்சு? யாருடைய ஆபத்து? முனாஃபிக்குகளுடைய ஆபத்து அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் மதனி சூராக்கள்ல நீங்க அதிகமா பார்ப்பீர்கள், முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பான், அடையாளம் காட்டிக்கொண்டே இருப்பான், அடையாளம் காட்டிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு இந்த சலஃப் மன்ஹஜ் வேணா, சஹாபாக்களுடைய கருத்து வேணா, தாபியினுடைய கருத்து வேணா, தபுஉத் தாபியினுடைய கருத்து வேணா, நேரடியா நம்ம குர்ஆனை பார்ப்போம், நேரடியா ஹதீஸ பார்ப்போம் சொல்லி வரக்கூடிய எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும், அது நேத்து உருவானதா இருக்கட்டும், ஒரு வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30, எப்ப உருவான கூட்டமா இருக்கட்டும் சரி, கண்டிப்பாக கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளுடைய குணங்களில், கூற்றுகளில், கொள்கைகளில் ஒன்று இவர்களிடத்தில் இருக்க செய்யுங்க. யார வேணாலும் எடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் குர்ஆனிலிருந்து ஆயத்திலிருந்து ரசூலுல்லா காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளுடைய கூற்றோட அப்படியே எடுத்து அவங்களுடைய கூற்று எப்படி ஒத்துப்போதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். யாரெல்லாம் நேரடியா சஹாபாக்கள் துணை இல்லாம, தாபியங்களுடைய விளக்கம் இல்லாம, தமிழ் தாபியங்களுடைய கருத்துகள் இல்லாம நேரடியா குர்ஆன் ஹதீஸை நம்ம புரிஞ்சு மக்களுக்கு வழிகாட்டுவோம்னு சொல்லி வர்றாங்களோ, இவர்களுடைய கூற்றுகளை இவங்க அறிஞ்சோ அறியாமலே, நான் சொல்ல மாட்டேன், இவங்க வேணும்னு அறிஞ்சோ அறியாமல், ஒன்னு ஜஹில் அல்லது அஷைத்தானு, கண்டிப்பா அந்த முனாஃபிக்குகளுடைய கூற்றுகளோடு இவர்களுடைய கூற்று அப்படியே ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு ஒத்து போற மாதிரி ஒத்துப்போம். அல்லாஹ் பாதுகாப்பான. சரியா? இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப மதினால ரெண்டு கூட்டம் இருந்தாங்க. யார் யாரு? ஒன்று முஃமின்கள் என்று அறியப்பட்ட சஹாபாக்கள், இன்னொன்று முஸ்லிம்களுடைய போர்வையில் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய முனாஃபிக்குகள். புரியுதா? இந்த முஹம்மதுடைய 16-17வது வசனத்துல இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? இப்ப நம்ம ரெண்டாவது ஆதாரத்துக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் உங்களுக்கு விளக்க சொல்றோம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களது சபையிலே வந்து அமர்ந்து நீங்கள் சொல்வதை கேட்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். இந்த மக்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய சபையை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு நீ கவனிக்கமா, அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? காலூல் இல்லதீன ஊசுல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், மாதா கால ஆனிஃபா, யார பார்த்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, அவர் என்னப்ப பேசிக்கிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு, மார்க்கத்தில் என்ன விளக்கம் சொன்னாரு, என்ன சட்டம் சொன்னாரு என்று கேட்கிறார்கள். புரியுதா? புரியல. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை யார் கேட்கிறாங்க? ஒரு பக்கம் சஹாபாக்களும் கேட்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த முனாஃபிக்குகளும் கேட்கிறாங்க. அந்த முனாஃபிக்குகள் சபையிலிருந்து வெளியே போன உடனே கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? அல்லாஹ் சஹாபாக்களை எப்படி சொன்னாங்க இடத்துல, லில்லதீன ஊத்துல் இல்ம, இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்று. புரிஞ்சுச்சா? என்னப்பா இதே ஹதீஸ்தான அந்த முனாஃபிக்குகளும் கேட்டாங்க, அதே ஹதீஸ்தான சஹாபாக்களும் கேட்டாங்க, இவர்களை அல்லாஹு தஆலா இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறானே, ஏன் தெரியுமா? இவர்கள் நபி சொன்னதை ஈமான் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி அமல் செய்தார்கள், அதை அப்படியே மரணம் செய்து கொண்டார்கள். எனவே இவர்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். புரியுதா? அவங்க ஹதீஸை கேட்டாலும் யாரு? முனாஃபிக்குகள் ரசூலுல்லாவிடமிருந்து நேரடியாக ஹதீஸை கேட்டாலும் கூட அவர்கள் இல்மு உள்ளவர்கள் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நபி சொன்னதை நம்பாத காரணத்தால், நபி சொன்னதை மனதால் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால், அதன்படி சுய விருப்பத்தோடு அமல் செய்யாத காரணத்தால். புரிஞ்சுச்சா? அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, இல்மு உள்ளவர்களை பார்த்து என்ன சொன்னார் அவருன்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், இப்படியா கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் நபி பேசின பேச்ச கேட்டுவிட்டு, சமிஅனா வ அதஅனா, கேட்போம் கட்டுப்படுவோம் என்று சொல்லாம நீங்க வெளியில வந்தவனே என்ன அவர் ரொம்ப பேசுறாரு, என்னென்னமோ சொல்றாரு அவர் பாட்டுக்கும், இப்படியா நீங்க கேக்குறீங்க? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உலாயிக்கல்லதீன தபஅல்லாஹு அலா குலுபிஹிம், இவர்களது உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், இவர்கள் தங்களது மனைவிகளை பின்பற்றினார்கள். புரியுதா? யார பார்த்து? முனாஃபிக்குகள். என்ன சொல்றார் அவரு? ஒண்ணுமே புரியலையே. இப்படியே சொன்னாங்க முனாஃபிக்குகள், லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாகும், ரசூலுல்லாஹ் உஹத் போர்ல மஷ்ரா செஞ்சதுக்கு பிறகு, நபியே, நீங்க இப்ப போருக்கு வாங்கன்னு சொல்றீங்கல்ல, எங்க கருத்துப்படி இது போரே கிடையாது, இது ஒரு தற்கொலை, அதனால நாங்க வரமாட்டோம் சொல்லி எஞ்சிப்பினோம். யாருங்க அவங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் மறுக்கல. புரிஞ்சுச்சா? புரியல. அஞ்சு வேளை தொழுகையை மறுக்கல. அடுத்து வந்த ரமதான் மாதத்துல நோன்பு நோற்கதை மறுக்கல. ரசூலுல்லாஹ் உஹது போருக்கு மஷ்ரால முடிவாயிருச்சு, வாங்க வெளியில போய் போர் செய்வோம்னு சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, நபிய, நீங்க எடுத்த முடிவு போர் கிடையாது, அது ஒரு தற்கொலை, எனவே நாங்க வரமாட்டோம். அல்லாஹ் சுரா ஹும் லில் குஃப்ரி யௌமைதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், அவர்கள் ஈமானை விட அந்நேரத்தில் குஃப்ருக்கு நெருக்கமாகி விட்டார்கள். அப்ப நபியினுடைய பேச்சு அளந்து பார்த்துட்டு ஏற்றுக்கொண்டது. அந்த அடுத்து பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யாரை பத்தி சொல்றான் இப்ப? யாரை பத்தி சொல்லுங்க? சத்தமா, மூமின்கள் சஹாபாக்களை பார்த்து எப்படி அடையாளத்தை பெற்றிருந்தார்களோ அவர்களுக்கு ஜாதஹும் ஹுதா, இந்த நபியினுடைய பேச்சால் அல்லாஹு தஆலா மேலும் ஹிதாயத்தை அதிகப்படுத்தினார். ஒரே ஹதீஸ் தான் ரெண்டு கூட்டத்தார்களும் நேரடியாக நபியினுடைய வாயிலிருந்து கேட்கிறார்கள். அறிவிப்பாளர் 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 வாயிலிருந்து கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஒரே ஹதீஸை இரண்டு கூட்டத்தார்கள் கேட்டுவிட்டு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, அவர் என்னப்பா ரொம்ப பேசிக்கிட்டே போறாரு, என்னென்னமோ சொல்றாரு, மாதா கால அனிப்பா, என்ன சொல்றாரு அவரு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு கூட்டத்தார், வல்லதீன ஹதவ், யாருடைய உள்ளத்தில் ஹிதாயத் இருந்ததோ. எதனால ஹிதாயத் இருந்துச்சு? கேள்வி கேட்டதால் அல்ல, சிந்தித்ததால் அல்ல, ஈமான் கொண்டிருந்ததால். இந்த நபி நமக்கு உண்மையைத்தான் சொல்வார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நமக்கு நேர்வழியைத்தான் காட்டுவார்கள் என்று ஈமானுடைய ஹிதாயத் யாரிடத்தில் இருந்ததோ, ஜாதஹும் ஹுதா, அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அதிகப்படுத்தினான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தக்குவாவையும் கொடுத்திருந்தான். எப்படிங்க? ஹிதாயத்தையும் பெற்றவர்கள், தக்குவாவையும் பெற்றவர்கள். யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து? கன்ஃபார்ம். அடுத்து வாங்க, சூரா முஹம்மதுடைய நான்காவது ஐந்தாவது வசனம், வல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபலன் அஃமாலஹும் ஸயஹ்தீஹிம், யார் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய அமல்களை ஒருபோதும் அல்லாஹு தஆலா வீணாக்கி விட மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஹிதாயத்தை கொடுப்பான். அதே போல சூரா அல் அன்கபூத் 69வது வசனம், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் நம்முடைய பாதையிலே ஜிஹாது செய்தார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் நம்முடைய பாதைகளுக்கு நேரான பாதைக்கு ஹிதாயத்தை கொடுப்போம். திட்டமாக கண்டிப்பாக நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்போம். அப்ப இந்த ரெண்டு ஆயத்தையும் சேர்த்து பாருங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களில் பலர் கொல்லப்பட்டார்களா இல்லையா சொல்லுங்க. இறுதி மூச்சு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத் வரை, அதற்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலம் வரை ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய பலவீனமான நிலையில் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து கொண்டிருந்தார். எப்போது ஆட்சி அரசாங்கமாக மன்னர்களாக மாறியதோ அப்போது ஜிஹாதுக்கென்று படைக்கு என்று தனியாக ஆட்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போவதிலிருந்து அவர்கள் நின்றார்கள். புரியுதுங்களா? கடைசி எதுவரை அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது உபரியாக இருந்ததோ அதற்கென்று தனியா சம்பளம் கிடையாது, போனா ஷஹாதத்து இல்லனா திரும்பி வந்தா கரிமத்து, அவ்வளவுதான். அதுவரை சஹாபாக்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க, ஒரு சஹாபி கூட ஜிஹாதில் இருந்து பின்வாங்கவில்லை. ஏன்? கலீஃபா அபூபக்கர் எடுத்துக்கொள்ளுங்க, கலீஃபாவாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு ஜிஹாதுல போறேன்னு துடிக்கிறாங்க, கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கிறாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்டாச்சு, எந்த படம் போனாலும் போய் அங்க நிக்கிறாங்க. கலீஃபா நீங்க மதினா விட்டு போயிட்டா வேற யார் உம்மத்த நடத்துறது போய் உட்கார வைக்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு சஹாபியும் அபு அய்யூப் அன்சாரி எடுத்துக்கொள்ளுங்க, 90 வயசு மதீனா ரசூலுல்லாவுக்கு வீட்டை கொடுத்துட்டு இவர் கடைசியில தன்னுடைய கபரை துருக்கியாவுடைய குஸ்துன்சியாவுடைய பட்டணத்தில் ஆக்கி கொண்டார். 90 வயசுக்கு மேல அவருடைய கபர் மதீனாவுடைய சஹாபி ரசூலுல்லாவுக்கு வீட்டை கொடுத்த அந்த சஹாபியுடைய கபர் எங்க இருக்கு? துருக்கியில இருக்கு. ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தார்கள், உயிரை கொடுத்தார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறார், இப்படி யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். சொல்றாங்க, وكل منهم قاتل في سبيل الله وجاهد اما بيده او بلسانه فيكون الله قد هداهم وكل من هداه فهو مهتد فيجب اتباعه بالآيه. அப்ப யார் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டார்களோ, அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டு விட்டார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். ஏன் அல்லாஹ் என்ன ஆயத்துல சொல்றான், நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும், யார் மார்க்கத்திற்காக, யார் மார்க்கத்திற்காக, வெரி குட், கூலி கேட்கவில்லை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, மார்க்கத்தை பரப்புவதற்காக உங்களிடத்திலே அஜர் கூலியை யாசகமாக கேட்கவில்லையோ. இரண்டாவது, யார் ஹிதாயத்து பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அந்த யாசின் சூராவுடைய தோழர் ஹபீப் நஜ்ஜார் சொல்கிறார். அதை புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் இந்த இரண்டு தன்மையும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எனவே நாம் சஹாபாக்களை பின்பற்றி ஆக வேண்டும் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். மூணாவது ஆதாரம் பாபமா, இது புரிஞ்சுச்சா? அந்த ரெண்டு ஆதாரம் இமாம் இப்னு கய்யிம் சொல்றது புரியுதா? மூன்றாவது ஆதாரம் சூரா லுக்மான் 15வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வத்தபி சபீல மன் அனாப இலைய, வத்தபி சபீல மன் அனாப இலைய. நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், என் பக்கம் யார் முற்றிலும் திரும்பினார்களோ அவர்களுடைய பாதையை, என் பக்கம் யார் முற்றிலும் திரும்பினார்களோ அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வத்தபி சபீல மன் அனாப இலைய. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய உம்மத்திலே சென்ற நபிமார்களின் பாதையை பின்பற்றுவதற்கு பணிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்திலே முதல் தலைமுறையினராகிய சஹாபாக்களையும் ஏற்றுக்கொள்வது, பின்பற்றுவதற்கு பணிக்கப்பட்டவர்கள். இப்ப எப்படி இந்த ஆயத்து சஹாபாக்களை பின்பற்றுவதை வலியுறுத்துகிறது? இப்ப பாருங்க, இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, வகுல்லும் மின் ஸஹாபதி முனீபுன் இலல்லாஹ். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே திரும்பியவராக இருந்தார். இதை யாராவது மறுக்க முடியுமா? சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் முனீபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியவராக இருந்தார். இதை யாராவது மறுக்க முடியுமா? நம்மளையாவது நம்ம சொல்லுவோம், அது பேசுவோம், அதிகமா அமல் குறைவா இருக்கும். ஆனா சஹாபாக்களை யாரையாவது அப்படி சொல்ல முடியுமா? யாரையாவது ஒருத்தரையாவது நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல சில சஹாபாக்கள் கோச்சுக்கிட்டாங்களாம். யார் மேல கோச்சுக்கிட்டாங்கன்னா என்ன கோச்சுக்கிட்டாங்க சொன்னா, நீங்க நோன்பு கம்மியா வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. யார் மேல நோன்பு கம்மியானா என்ன ஆகும்? 30 நோன்பு ரமதான் நோன்பியா? நீங்க ஒவ்வொரு மாசத்திலையும் இந்த ஐயாமுல் வீர் 12, 13, 14, அப்புறம் திங்கள் வியாழன், இது மட்டும் தான் வைக்கிறீங்க நீங்க, அதிகமா நோன்பு வைக்கிறது இல்லைனாங்களாம். புரிஞ்சா? புரியல, புரியல. சஹாபாக்கள் சில பேர் என்ன செஞ்சாங்களா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு மேல கோச்சிட்டாங்களா? என்ன கோச்சிட்டாங்களா? என்ன சொல்லுங்க, நோன்பு கம்மியா வைக்கிறீங்கன்னு கோச்சிட்டாங்களா? அவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு நோன்பு வைப்பாங்களா? வாரத்துக்கு 2, மாசத்துல 3. அப்ப எத்தனை ஆச்சு? அது உங்களுக்கு புரியல, அதான் புரியல. வாரத்துக்கு 2 நாள், குறைஞ்சது 4 வாரத்துக்கு 8 ஆச்சா? மாசத்துல 3 நாள் எத்தனை ஆச்சு? மாசத்துல பாதி மாசம் நோம்பாளியா இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் பல பேர் நீங்க கம்மியா நோம்பு வைக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்ப அவங்க எவ்வளவு நோம்பு வச்சிருந்துருப்பாங்க? புரிஞ்சா? புரியல. அதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னாங்களா, நான் இரவு நேரத்தில் முழுமையாக நின்று தொழுக ஆசைப்படுகிறேன். நானும் அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்களா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஒல்லியா வீக்கா இருப்பாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தட்டிலே இவர் ரொம்ப கனமானவர். நான் இரவுல என்னால நின்று வணங்க முடியாது, குரான் ஓதுறதுல பலவீனமாகிவிடுவேன் என்பதால்தான் நான் இதோட நோம்ப நிறுத்திக்கிறேன், உங்களை மாதிரி கண்டினியூவா என்னால வைக்க முடியலன்னு சொன்னாங்களாம். இது ஒரு உதாரணம், சஹாபாக்களுடைய அமல்களுக்கு ஒரு உதாரணம். அப்ப ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹுவின் பக்கம் முற்றிலும் திரும்பியவராக இருந்தார். அவருக்கு அல்லாஹுவை தவிர எதுவுமே நோக்கம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹ்வே அவர்களை பற்றி அவங்களுடைய மொத்த நோக்கமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் சொல்லிட்டான், வேற எதையுமே அவர்கள் நாடவில்லை. அப்ப யார் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறார்களோ, ஃபயஜிபு இத்திபாஉ ஸபீலிஹி, அவருடைய பாதையை பின்பற்றுவது கட்டாயமாகி விடுகிறது. வஅக்வாலுஹு வஅஃதிகாதாதுஹு மின் அக்பரி ஸபீலிஹி. அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை பின்பற்றியவருடைய பாதையை பின்பற்றுங்கன்னு சொல்றான். என் பக்கம் திரும்பியவருடைய, என் பக்கம் முற்றிலும் திரும்பியவருடைய பாதையை பின்பற்றுங்கள். அப்ப இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர், எனவே அவருடைய பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும், அவருடைய பாதையை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாரோ அவருடைய சொல்களும் அவருடைய நம்பிக்கைகளும் நாம் பின்பற்ற வேண்டிய அவருடைய பாதையில் மிகப்பெரியது, மிக முக்கியமானது. புரிஞ்சுதா இல்லையா? அவருக்கு டிரெஸ் போட்ட மாதிரி டிரெஸ் போடுறது, அவங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறது, இதை விடவெல்லாம் எது மிகப்பெரியது? மார்க்கத்தில் அவர்கள் சொன்னதும் அவர்களுடைய நம்பிக்கையும். அப்ப அடுத்து இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹாபாக்கள் ஏன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்கள் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், சூரா அஷ்ஷூரா, அதனுடைய 13வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்தி இலைஹி மை யுனீப், என் பக்கம் திரும்பியவருக்கு, என் பக்கம் திரும்பியவருக்கு நான் வழிகாட்டுகிறேன். வயஹ்தி இலைஹி மை யுனீப், அல்லாஹ் சொல்கிறான், யார் என் அளவில் திரும்பி விட்டார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் யார் திரும்பி தன்னளவில் யார் திரும்பி விட்டார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவான். புரியுதுங்களா? அப்ப யாருக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹிதாயத்து கொடுத்தா, 1400 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில தமிழ்நாட்டில் உதிச்ச மக்களுக்கா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலும் மதீனாவிலும் இருந்த மக்களுக்கா? சொல்லுங்க, இந்த இடத்துல அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுப்பேன் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை முதல்ல யாருக்கு பொருந்துங்க? சஹாபாக்களுக்கு பொருந்தும். அப்ப அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கண்டிப்பாக ஹிதாயத்து கொடுத்திருந்தான், சஹாபாக்களுக்கு கண்டிப்பாக ஹிதாயத்து கொடுத்திருந்தான், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்பியவர்கள். எனவே அவர்களுடைய பாதையைத்தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். புரிஞ்சுச்சா? இது 3வது ஆதாரம். முதல் ஆதாரத்தில் என்ன வசனம் சொன்னோம்? வஸ்ஸாபிகுனல் அவ்வலூன். 2வது ஆதாரத்தில் இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். 3வது ஆதாரம் வத்தபி சபீல மன் அனாப இலைய. 4வது ஆதாரம் சூரா யூசுஃபுடைய 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் தபஅனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். அலா பஸீரத்தின், மிக தெளிவான ஆதாரத்தோடு. சரியா? அனவமனி தபஅனி, நானும் உங்களை அழைக்கிறேன், என்னை பின்பற்றியவர்களும் உங்களை அழைக்கின்றார்கள். புரியுதுங்களா? நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை. இஸ்லாமை பார்த்து, குரானை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட சுன்னாவை பார்த்து, மறுமையினுடைய அமல்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது என்னுடைய பாதை, அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன், தெளிவான ஆதாரத்தோடு, நானும் என்னை பின்பற்றியவர்களும். இப்ப ஆயத்திற்கு ஒரு 2 மாதிரி நீங்க தர்ஜுமா செய்யலாம். நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு உங்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றோம். இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், இவங்க கை சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் அவங்க சொல்றாங்க. فأخبر تعالى أن من اتبع رسول يدعو إلى الله யார் எல்லாம் ரசூலை பின்பற்றினார்களோ, யார் எல்லாம் ரசூலை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் يدعو إلى الله அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். சரியா? ومن دعا إلى الله على بصيرة وجب اتباعه, யார் எல்லாம் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு, மார்க்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அவர்களை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். புரிஞ்சுச்சா? புரியலையா? புரியல? எப்பா என்ன ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் தூங்குற மாதிரி இருக்காங்கப்பா. என்னப்பா இது தர்பியா வகுப்பு? இடையில ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் டீ கொடுத்தா எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இல்லாட்டி எல்லாருக்கும் காலையில சாப்பிட்ட பொங்கல் இட்லி தோசை இல்லாட்டியே சொருவது பாருங்க, கண்ணு சேர்ந்து சொருவது. நம்ம சேகுமார்களை தவிர எல்லாரும் எந்திரிங்க, கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ் ஆகும். பிஸ்மில்லா, அப்படியே கையை கொஞ்சம் தூக்குங்க. மாஷா அல்லா, நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சா? ஓகே, உட்காருங்க. இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை போதுமா? சரி போதும், கால் வலிக்குது. உட்காந்து உட்காந்து கால் வலிக்குது. என்ன ஒரு விஷயத்தை கூட உட்கூடாது, ஏன்னா இது சும்மா நான் ராத்திரில உட்கார்ந்து எழுதிட்டு வந்து உங்கள்ட்ட பேசல. புரியுதா? எங்க இருந்து படிச்சு காட்டிட்டு உட்கார்ந்து உங்களுக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஷேக் அண்ணா குல்துலகம் அண்ணா லஸ்துபி ஆலி, ஆனா குல்துலகும் இன்னமா குல்துலகும் இன்ன நன்குலுலகும் அஃவாலுல் உலம் இன்ன நஹ்னு நாகிலூன் அன் அக்வாலி அய்யம்மத்தினா வ உலமாயினா இலைக்கும் பஸ் ஃபக்பலுஹா ஹாத அல்லதி அன குல் ஸஹவல ஐ இன்னமா நஹ்னு நுக்கால் புரியுதுங்களா புரியலையா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நான் ஏதோ உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு வந்து முப்தி சாப் இன்னைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஆயிட்டு அவராயிட்டு அது பண்ணி வர நினைச்சுக்காதீங்கப்பா இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயம் விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட விஷயம் அதுல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன் புரியுதுங்களா சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று புதுசா யாரோ கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாங்கல்ல இப்ப பாருங்க அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத் இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் இப்படி நபியும் தெளிவான ஆதாரத்தில் இருக்கிறாங்க நபியை பின்பற்றியவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் நபியை பின்பற்றியவர்கள் யாருங்க அவங்கள விட நீங்க ரொம்ப அழகா பின்பற்றிட்டீங்களோ அப்படி சொன்னா நான் கொஞ்சம் வார்த்தை பயங்கரமா சொல்லிடுவேன் கிறிஸ்துவர்கள் மாதிரி ஆகி போயிடுவீங்க அல்லாஹ் பாதுகாக்கும் யார மாதிரி வழிகட்ட கிறிஸ்துவ கூட்டம் மாதிரி ஆயிடுவீங்க ஏன் தெரியுமா இந்த வழிகட்ட கிறிஸ்துவ கூட்டம் தான் சொல்லுது ஹவாரியங்களை விட ஈமான நாங்க தான் பக்கான்னு சொல்லி ஹவாரியங்களை விட நாங்க தான் கிறிஸ்துவத்தை ஈசா நபியுடைய கொள்கையை ஒழுங்கா பற்றி பிடிச்சிருக்கோம் ஹவாரியங்கள் காசு வாங்கிட்டு ஈசா நபி காட்டி கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அல்ல என்ன சொல்லுங்க ஹவாரியங்களை ஈசா இப்னு மரியம் ஹவாரியங்களை நோக்கி மன் அன்சாரி இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர் யாருன்னு கேட்டபோது காலு நஹ்னு அன்சாருல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள் என்று குர்ஆன் ஹவாரியங்களை பத்தி புகழ்ந்து சொல்லுது அவங்கள மாதிரி நீங்க இருங்க என்று நமக்கு அல்லாஹ் சொல்கிறான் புரிஞ்சுச்சா யார மாதிரி ஈசா நபி ஹவாரியங்களை சொல்லி ஹவாரியங்கள் அவருக்கு உதவ முன் வந்தார்கள் அல்லவா கூனு அன்சார் அல்லாஹ் கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியின் ஈசா மரியமுடைய மகன் ஈசா ஹவாரியங்களுக்கு சொன்னபோது ஹவாரியங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு உதவ முன் வந்தார்களோ அந்த மாதிரி மூமின்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்காக அவருடைய நபிக்கு உதவ முன்வாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான் புரிஞ்சா இந்த கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க ஹவாரியங்கள் எல்லாம் போயிட்டாங்க யாரு ஈசா நபியை காட்டி கொடுத்துட்டு நாங்க பக்காவா பின்பற்றுறோம் சொல்லிட்டு அப்ப அந்த கூட்டமா இல்லையா இப்ப யாரு ரசுல்லாவுடைய காலத்துல ரசுல்லாக்கு உயிரை கொடுத்து நேர்ச்சி செய்தார்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படிங்க புரியல எதை கொடுக்கறது நேர்ச்சி பண்ணாங்க அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை காட்டினால் சத்தியமாக அல்லாஹ் எங்களிலும் எங்களுக்கு முன் சென்ற தோழர்கள் செய்த தியாகத்தை பார்ப்பான் என்று சொன்னார்கள் அதை செய்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் பின்பற்றினார்களா இல்லையான்னு கேட்கறது கண்டிப்பா பின்பற்றினார்கள் இல்லையா அப்ப குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இல்லல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி நானும் என்னை பின்பற்றியவர்களும் அப்ப யாரு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி கொஞ்சம் கவனமாக கேளுங்க பிடிக்க போற அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்களோ அவங்களை பின்பற்றித்தான் மார்க்கத்தை நீங்க பின்பற்றணும் அவங்களை ஓவர் கட் பண்ணிட்டு நீங்க போயிடக்கூடாது புரிஞ்சுச்சா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி யார் மார்க்கத்தின் பக்கம் நம்மை அழைத்தார்கள் யாருங்க அழைத்தார் ரசூலுல்லாஹி பிறகு சஹாபாக்கள் அவங்களை பின்பற்றி தான் இந்த மார்க்கத்துக்கு போனோம் அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டு நீங்க எல்லாம் ஹதீஸ் அறிஞ்சிட்டீங்களா உங்க வீட்டுக்கு போயிடுங்க மற்றபடி நாங்க ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் எப்படி சொல்லிட்டீங்கல்ல உங்க வேலை பாருங்க நீங்க மற்றபடி நாங்க பாத்துக்கிறோம் அத வந்து அவங்க தலைவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே சொல்லணும் இல்லையா அவங்க தலைவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க யாருக்கு மட்டும் சொல்லணுமா சஹாபாக்களுக்கு முஹத்தீஸின்களுக்கு ருவாசுல் ஹதீஸுக்கு மட்டும் சொல்லணுமா சரி விடுங்க திரும்ப திரும்ப அங்க போனோம்னா கடைசியில நம்ம அப்படி திரும்ப திரும்ப அங்கே உட்கார்ந்துருப்போம் அடுத்தடுத்து பார்க்கணும்ல இப்ப இதாவது விளக்கத்தை பார்க்கணும் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை எழுதுறாங்க என்ன சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அந்த அறிஞர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அவங்களுடைய கபரை பிரகாசமாகட்டும் சூரத்துல் அஹ்காஃப்ல 31வது வசனம் சூரத்துல் அஹ்காஃப்ல 31வது வசனம் ஜின்கள் எல்லாம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஆகாயத்துல போயிட்டு இருந்த ஜின்கள் எல்லாம் அப்படியே நின்றுச்சுங்க. ரசூல்லாவுடைய குர்ஆனை கேட்டுட்டு எல்லாம் நின்றுச்சுங்க. நின்றுட்டு அந்த குர்ஆன் ரசூல்லா ஓதிக்கிட்டே இருக்காங்க, ஓதிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் குர்ஆன் ஓதுறத கேட்டு முடிச்சுட்டு ரசூல்லா தொழுகு முடிச்ச உடனே அந்த ஜின்கள் எல்லாம் தங்களுடைய இனத்தவர்களிடத்துல திரும்பி போறாங்க. போயிட்டு அந்த ஜின்கள் தங்களுடைய மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள், யா கௌமனா அஜீபு தஈ அல்லாஹ் வஆமினு பிஹ், என் கூட்டத்தார்களே அல்லாவின் பக்கம் அழைப்பவரைக்கு நீங்கள் பதில் கொடுங்கள், அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாவின் பக்கம் அழைப்பவருக்கு நீங்கள் பதிலளியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தாஇயை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இமாம் இப்னு கய்யிம் எழுதிட்டு அடுத்து சொல்றாங்க, அன்னமன் பக்கம் அழைப்பவரின் அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்ப யாரெல்லாம் அல்லாவின் பக்கம் அழைக்கிறார்களோ அவங்களுடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்லாவுடைய இந்த வசனத்திலிருந்து முடிவானவுடன் இப்ப அடுத்து முன்னாடி உள்ள வசனத்தை இந்த வசனத்தை சேர்த்து இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, யார் அல்லாஹுவின் பக்கம் தெளிவான ஆதாரத்தோடு மார்க்கத்தை அவர் பின்பற்றியவராக இருந்து மார்க்கத்தை கற்றவராக இருந்து அழைக்கின்றாரோ அவர் அவர் அழைப்பது சத்தியம்தான், சத்தியத்தின் பக்கம்தான் அவர் அழைக்கின்றார். ஆலிமம் பிஹி, அந்த சத்தியத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அறியாத ஒன்று ஜஹாலத்துக்கு அழைக்கிறார் அவர், சொல்லுங்க. புரியாத ஒன்றுக்கு அவர் அழைக்கிறார். அடுத்து சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஹுக்குமுகள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இபாதத்துகள் என்று அல்லாஹ்வுடைய சட்டங்களின் பக்கம் யார் அழைக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்கள் தான். புரியுதா? நீங்க ஒருத்தர தொழுங்கன்னு சொல்றீங்க, ஒருத்தருக்கு தொழுகை இப்படி இப்படி தொழுகணும்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு ஜகாத் கொடுங்கன்னு சொல்றீங்க, ஒருத்தர பார்த்து உங்க மேல ஜகாத் கடமை ஆயிடுச்சு, நீங்க ஜகாத் கொடுக்கணும், ஜகாத் இப்படி கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லி அவருக்கு அதை தூண்டுகிறீர்கள். யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ அவர்கள் யாரை போல சொல்லுங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களை போல. புரியுதா? இந்த இடத்துல சின்னதா ஒரு ஒரு இடம் கொடுங்க, நான் அதில் ஒரு நுழைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த மதரசாக்கள்ல குர்ஆன் சொல்லித்தராங்க, ஹதீஸ் பாடம் சொல்லித்தர்றாங்க, மார்க் ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லித்தர்றாங்கல்ல, அவங்களா தாயா ஏத்துக்கிறதே கிடையாது. என்ன ஷே, யார தாயா ஏத்துப்பாங்கன்னா நேரடியா காஃபி கிட்ட போய் களிமா சொல்லித்தராங்கல்ல அவங்கள மட்டும்தான் தாயி. இவங்க அந்த மதரசால உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அஹ்காம்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அதே போல மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் தாவாவே செய்யறது இல்ல, சும்மா நாலு செவத்துல உட்காந்துட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி நேரடியாக ஷஹாதாவின் பக்கம் அழைப்பது தாவாவோ அதே போல அல்லாஹுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய சட்டத்தின் பக்கம் அதை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு தாலீம் செய்வதும் மக்களை அழைப்பதும் தாவா. ரெண்டுமே தாவாதான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? புரியலையா? அதனால ஒரு ஆளின் பயன் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு ஆளின் மக்களுக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு ஆளின் வந்து மதரசால மக்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாருன்னா அவர் தாவா செய்யலன்னு யாரும் சொல்லிட்டாருங்க? இப்படித்தான் தப்லீக்காரங்க ஆரம்பத்தில் எல்லாரையும் மண்டைகள் உண்டாங்க. யாரு 4 மாசம் 40 நாள் போறாங்களோ அவங்க தான் தாவா செய்யறாங்க. யாரு மதரசால பள்ளிவாசல்கள் மதரசாக்கள பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் சும்மா. கடைசியில ஜஹாலத் நிரம்பிய ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு, முட்டாள்கள் நிரம்பிய மடையர்களால் நிரம்பிய முட்டாள்களால் வழியக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி வழிகட்டு போச்சு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு தௌஹீதுங்கிற பேர்ல தாவா உங்க பேர்ல எல்லாரும் நான் முஸ்லீமுக்கு வந்து தெருல வந்து நோட்டீஸ் கொடுங்க தாவா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மதரசால படிச்சு கொடுக்கறது படிக்கிறது எல்லாம் வேஸ்ட். கடைசியில் அந்த மாதிரி முட்டாள்கள் கூட்டம் தான் உங்களையும் உருவாகும். புரிஞ்சா இல்லையா? நீங்களும் அதை செய்யுங்க, அதை கற்றுக்கொண்டவர்களை இவங்களிடத்தில் அனுப்புங்க, இவங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதா? புரியல உங்களுக்கு? ரெண்டு பேருடைய பணியும் உம்மத்துக்கு தேவை, மார்க்கத்துக்கு தேவை. புரிஞ்சா இல்லையா? அதனால இவங்க அவங்கள குறை சொல்றது தப்பு. ஆனா இவங்க அவங்களை என்னைக்குமே குறை சொன்னது இல்ல. ஒழுங்கு மார்க்கத்தை யாரு படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உலமாக்கள் யாரும் தாவா செய்யறவங்களை எங்கேயாவது குறை சொல்லிருக்காங்கன்னா குறை சொல்லவே மாட்டாங்க. இன்மையும் படிச்சுங்கன்னா சொல்லுவாங்களே தவிர, இந்த தாவா கொடுக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா நீங்க என்னங்க அவரு சும்மாங்க, அவர் என்னங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து பான் நடத்திருப்பா, அவருக்கு அதாங்க வேலை, அதாங்க தெரியும். இது ஒரு தப்பா போச்சுங்க. ஏசி ரூம்ல உட்கார்றது ஒரு தப்பா போச்சு. இப்பதான் ஏசி கார்ல போறது ஒரு தப்பா போச்சு. என்னமோ இவங்க எல்லாம் அன்ரிசர்வ்லயே போற மாதிரி, என்னைக்குமே ஏசியில உட்கார்ற மாதிரி. என்ன மைதீன் பாய், ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றதா இருந்தா, தப்புன்னு சொல்றதா இருந்தா, அவர் சொன்னதுல தப்பு இருக்கு, அவர் சொன்ன ஆதாரம் தப்பு, அவர் சொன்ன வந்து மார்க்கா எடுத்து வச்ச ஆதாரம் தப்பு, அவர்கிட்ட இந்த தப்பு, அதெல்லாம் தேவையில்ல. அவர் ஏசி கார்ல போறாருங்க, அவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு, அதெல்லாம் இப்ப தேவையில்லை சொல்றேன். ஒருத்தர் வந்து சொன்னது தப்புன்னு இருக்கு, எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன? அவர் என்னங்க ஏசி கார்ல போறாரு, அவர் என்னங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. சரியா? விஷயத்துக்கு வரும். எதுக்கு சொல்ல வந்த? யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களின் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்கள் யார் பக்கம் அழைத்தவர்கள் தான் சொல்லுங்க. ஒரு தாடி இல்லாதவரை பார்த்து நீங்க தாடி வைங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொன்னீங்கன்னா அது தாவா, அதுவும் தாவா, அதுவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. ஒருத்தர் சுன்னத்து தொழுகல, அவரை சுன்னத் தொழுக சொல்றீங்க, அதுவும் தாவாதான். தொழுகையே இல்லாத ஒரு மனுஷரை தொழுக சொல்றீங்க, அதுவும் தாவாதான். ஜகாத் கடமையாகி கொடுக்காதவரை ஜகாத் கொடுக்க சொல்றீங்க, அதுவும் தாவா. ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு செய்யாதவரை ஹஜ்ஜு செய்ய சொல்றீங்க, அதுவும் தாவாதான். கணவனுக்கு கீழ்படியாத மனைவிய கணவனுக்கு கீழ்படிங்கிற அணங்கன்னு சொல்றீங்க, அதுவும் தாவாதான். பெற்றோருக்கு கீழ்படியாத பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்படிந்த நட என்று சொல்றீங்க, அதுவும் தாவாதான். சிகரெட்டு குப்பி குடிக்கிறவனை பார்த்து சிகரெட்டு குடிக்காதுன்னு சொல்றீங்க, அதுவும் தாவாதான். பாட்டுராக்கு போடுறவனை பார்த்து போடாதேன்னு சொல்றீங்க, அதுவும் தாவா. வரதட்சணை வாங்குறவனை பார்த்து வாங்காதேன்னு சொல்றீங்க, அதுவும் தாவாதான். வட்டி வாங்குறவனை பார்த்து வாங்காதீங்கன்னு சொல்றீங்க, அதுவும் தாவாதான். புரிஞ்சா இல்லையா? யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களின் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் ஏவியதிலும் அல்லாஹ் தடுத்ததிலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அழைக்கின்றார்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப ஆகவே அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எல்லாருமே ரசூலை பின்பற்றினார்கள். எனவே அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது. புரியுதுங்களா? நாலு ஆதாரமாயிருக்கு நினைக்கிறேன், அல்லது ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாமா சுருக்கமா ஒரு ரெண்டு நிமிஷத்துல. ஐந்தாவது ஆதாரமாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரா அன்னமலுடைய 59வது வசனத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹ் வசலாமுன் அலா இபாதிஹில்லதீன ஸ்தஃபா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய அடியார்கள் என்று ஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை அல்லாஹ் சொல்கிறார். யார சொல்றான்? இப்படித்தான் நான் சொன்னப்ப ஒருத்தர் வந்து கேட்டார், அல்லாஹ் என்னங்க சொல்றான்? பின் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் தானே சொல்றான், சஹாபாக்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அவங்க கேட்டது நீ கூட உத்தரவு, ஆமா அப்படித்தானே இருக்குது, கரெக்டா தானே அவங்க கேட்டது அப்படின்னு சில பேர் கூட யோசிக்கிறான். பாருங்க, ஏங்க சூரா ஃபாசில் 32வது வசனம், சூரா ஃபாசில் அடுத்து சொல்றேன் 32வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி கூமுட்டைங்க கேட்கிற கேள்விக்கு அழகா பதில் சொல்றான். பாருங்க, இந்த மாதிரி கேட்கிற கூமுட்டைங்க, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் தானே சொல்றான், அது எப்படி சஹாபாக்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பதில் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அப்படியே மூசா ஈசா எண்ணிக்கொண்டே வந்து அடுத்து நம்முடைய இந்த வேதத்தை நாம் தேர்ந்தெடுத்த அடியார்களுக்கு கொடுத்தோம். புரியுதா? குர்ஆனை யாருக்கு கொடுத்தோம்? நம்முடைய அடியார்களில், நம்முடைய புரியல உங்களுக்கு, நம்முடைய அடியார்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வின் ரசூல் ஈமான் கொள்வாங்களோ அவங்க எல்லாம் யாருல வருவாங்க? அல்லாஹ்வுடைய அடியார்கள் வருவாங்க. இந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் முதல் முதல்ல குர்ஆன் வாங்கியது யாருங்க? 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 ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும். நம்முடைய அடியார்களில் நாம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த கிதாபை கொடுத்தோம். யாரு? சஹாபாக்கள். புரிஞ்சா இல்லையா? யாருங்க குர்ஆன் வாங்கின ரசூலுல்லா தெரிந்து? குர்ஆன் இறங்கும் பொழுது இந்த குர்ஆன் யாயுகல்லதீன ஆமனு என்று யாரை பார்த்து பேசினுச்சு? புரியல. கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று யாரை பார்த்து பேசினுச்சு? தேர்ந்தெடுத்தோழர்களை. இப்ப பாருங்க, இஸ்திஃபா என்பது என்னன்னு சொன்னா, இமாம் இப்னு கயிம் சொல்றாங்க, சுத்தப்படுத்துவது. فَيَكُونُ قَدْ صَفَّاهُمْ مِنَ الْأَكْدَارِ. الله تعالى சஹாபாக்களை அழுக்குகளிலிருந்து சுத்தப்படுத்தினார். எப்படிங்க? பாவ அழுக்குகள், வழிகட்ட கொள்கைகள், இப்படி என்னென்ன அழுக்குகள் ஈமானை இஸ்லாமை பாதிக்குமோ அத்தனை அழுக்குகளிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தினார். அப்ப فَيَكُونُونَ مُصَفَّيْنَ مِنْهُ. அந்த அழுக்குகளில் இருந்து அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். புரிஞ்சா? அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இவர்களை பின்பற்றுவது உண்மையில் யாரை பின்பற்றுவது? நபியை பின்பற்றுவது. ஏன் இவர்கள் யாரை பின்பற்றினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்ப இப்படியாக நிறைய ஆதாரங்களை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி கொண்டு போகிறார்கள். இந்த எல்லா விஷயங்கள்லையும் அவங்க சொல்ல வருது என்ன? கண்டிப்பா நம்ம குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற போறோம். ஆனா எப்படி பின்பற்றுவோம்? சஹாபாக்கள் காட்டி கொடுத்த வழியிலே. ஏன்? அப்போதுதான் மார்க்கத்தில் நாம் வரமுமீறாமல் இருக்க முடியும். நமது மன இச்சையை நாம் நுழைக்காமல் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை தவறாக புரிந்து கொள்வதிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். மேலும் இப்படி நாம் சஹாபாக்களுடைய வழியில் செல்லும் போதுதான் சஹாபாக்களை பழிப்பதிலிருந்தும் முஸ்லிம்களை காஃபிர் என்று சொல்லி முஸ்லிம்களையே வெட்டக்கூடிய, முஸ்லிம் ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடிய, முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை காஃபிர் என்று சொல்லி அவர்களது இரத்தங்களை ஹலாலாக்கக்கூடிய வழிகட்ட காரித்தியாக்களுடைய கூட்டத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க முடியும். அப்ப யாரு சிந்தன ரீதியா வழிகட்டு போனாங்களோ, இன்றைக்கு யாரு நம்ம ஏற்கனவே சொன்ன சில ஆயுதம் ஏந்திய வழிகட்ட கூட்டத்தார்களுடைய பேரை சொன்னோமா இல்லையா, இவர்களுடைய பெயர்கள் யாரெல்லாம் வழிகட்டார்களோ அவர்களுடைய வழிகட்டுக்கு காரணம் சஹாபாக்களுடைய மன்ஹஜை அவர்கள் புறக்கணித்தது. எனவே இந்த சஹாபாக்களுடைய மன்ஹஜின்படி நாம் செல்லும் போதுதான் நடுநிலையோடு இருக்க முடியும். ஒழுக்கத்தாலும், நல்ல கவனிங்க, கடைசியா முடிக்க போற, ஒழுக்கத்தாலும் அஹ்லாக்காலும் ஈமானாலும் ஆட்சியாலும் அதிகாரத்தாலும் அரசாங்கத்தாலும் சமூகத்தாலும் முற்றிலும் நடுநிலையான ஒரு மூமினான சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்த சஹாபாக்களுடைய பாதையை விட்டு ஒரு கற்களவு நவர்ந்து போனாலும் சரி, கண்டிப்பாக வழி தவறி விடுவோம். அல்லாஹுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறி விடுவோம். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக.